கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 14 16-17 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான்.
சரி, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். வாசிக்க கேட்டதான பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மேரேஜ் ஆஃப் த லேம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், வெட்டிங் ஃபீஸ்ட் ரோப், விவாகம், விருந்து, வஸ்திரம். மூணு காரியங்களை சொல்ல போகிறேன். விவாகம், விருந்து, வஸ்திரம், மேரேஜ் ஆஃப் த லேம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். முக்கியமான ஒரு பிரசங்கம் நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ஃபெய்த்தை ஏற்படுத்துது. நமக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக புகுந்து கொண்டால் நமக்கு ஃபெய்த் வரும். அந்த ஃபெய்த்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சரியானபடியே கேட்க வேண்டும். ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணாதபடி கேட்க வேண்டும். இந்த வார்த்தையானது நமக்கு கிரேட்டஸ்ட் ஃபெய்த்தை கொண்டு வருது. இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அழைக்கப்பட்ட இடத்துல போயிட்டு அவளை விருந்துக்கு வரும்படியாக ஒரு ஆளை அனுப்புகிறான். அவன் போய் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறான், விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, நீங்கள் கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது ஒவ்வொருத்தனாக சாக்கு போக்கு சொல்லுகிறான். ஒருவன் வந்து, நான் ஒரு வயலை கொண்டேன், அதனால் நான் வர முடியாது, அவசரமாய் போய் பார்க்க வேண்டும். இன்னொருத்தன் வந்து, 5 ஏறுமாடுகளை கொண்டேன், அதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். இன்னொருத்தன் சொல்லுகிறான், நான் இப்போ தான் விவாகம் செய்திருக்கிறேன், அதனால் என்னால் வர முடியாது என்று அவ்விதமாக சாக்கு போக்கு சொல்லும் பொழுது, இதை போயிட்டு எஜமான்கிட்ட சொல்லும் பொழுது எஜமானுக்கு வந்து அதிக கோபம் ஏற்படுகிறது. வீட்டு எஜமானுக்கு அதிக கோபம் ஏற்பட்டு, நீ போய் ஊனர், குருடர், சப்பாணிகள் இவங்களெல்லாம் நீ கூட்டிக் கொண்டு வா, விருந்தில் அவங்க பங்கு பெறட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் போய் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். குருடர், சப்பாணிகள், ஊனர்கள் இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, இன்னும் இடம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, வேலி அருகிலே போயிட்டு நடுவழியில் போய் யார் யார் சும்மா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ கட்டாயப்படுத்தி கூட்டு வா, வருந்தி கூட்டி கொண்டு வா என்று சொன்ன பொழுது விருந்தாளிகளாலே அங்கே வந்து அந்த விருந்து சாலையானது நிறைந்திருந்தது. அழைக்கப்பட்ட ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று அவர் சொன்னார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 22 முதல் 10 வசனங்களிலேயும் இதே ஓமையை வாசிக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட இதே ஓமை தான் அங்கே இருக்குது. மத்தே என்ன அங்கே சொல்லுகிறார் என்றால், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுகிறார். ராஜாவினுடைய மகனுக்கு விவாகம் நடக்கிறது, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் சாக்குப்போக்கு சொன்னார்கள். இதே மாதிரி தான் அங்கே எழுதியிருக்கிறது. அப்பொழுது இதை விருந்து சாலைக்குள்ளாக மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். விருந்து சாலையானது நிறைந்திருக்கும் பொழுது ராஜா என்ன செய்கிறார் என்றால், விருந்து சாப்பாடு நடக்கிற இடத்துல போய் அதை பார்க்கும்படியாக போகும் பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரியாதவனாக இருந்தான். எல்லாருமே கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. அவனை பார்த்து, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் தரித்திராதபடி இப்படி எப்படி நீ வந்தாய் என்று சொல்லும் பொழுது அவன் பேசாமல் இருந்தான். உடனே என்ன சொல்லப்பட்டது என்றால், அவனை கையும் காலுமாய் கட்டி அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே போடுங்கள் என்று அவனுக்கு அவ்விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது என்று அங்கே எழுதியிருக்கிறது. இந்த 2 பேரபிள், லூக்கா 14 மத்தேயு 22 சொல்லப்பட்ட இந்த 2 பேரபிளும் என்ன சொல்லுகிறது? வெட்டிங் நடக்கிறத பற்றி சொல்லுகிறது, விவாகத்தை பற்றி சொல்லுகிறது, விவாக அந்த விருந்து வெட்டிங் சப்பரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டிங் ரோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு காரியங்களும் முக்கியமான காரியங்களாக இருக்கு. இதை வந்து அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை என்றால் நமக்கு வந்து ஒரு குழப்பத்தில் இருப்போம். நமக்கு அந்த குழப்பம் இருந்ததென்றால் நமக்கு அந்த ஃபெய்த்து வராது. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் திட்டவட்டமான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபெய்த்து வரும். அதை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதபடியா இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஃபெய்த்து வராது. அநேக போதகர்கள் இதை வந்து பல குழப்பமாக போதிக்கிறார்கள். தங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போதிக்கும் பொழுது அது வந்து வேத வார்த்தையோடு கூட தீக்கத்தை செய்தியோடு கூட அது டேலி ஆகலை. அது ராங் ரெவலேஷனாக இருக்கிறது. அது ஜனங்களுக்கு ஃபெய்த்தை ஏற்படுத்தாது. அது ஜனங்களை வந்து கைவிடும்படியாக அதை செய்யும். கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள், வெட்டிங் சப்பருக்கு போய் சேர மாட்டார்கள். காரணம் அந்த புல்பிட் மிஸ்டேக், அந்த பாஸ்டருடைய மிஸ்டேக். இதை குறித்து உங்களுக்கு திட்டவட்டமான வெளிப்பாடு தேவை. இங்கே இயேசு கிறிஸ்து இங்கே பேரபிளாக சொல்லும் பொழுது, ஓமையாக சொல்லும் பொழுது, இது வந்து பேரபிள் அல்ல, இது வந்து ப்ரோஃபஸியா இருக்கிறது. ஆமென். அவர் பேரபிளா சொல்லி இருக்கிறார். அந்த பேரபிள் எதை குறிக்கிறதுனா ப்ரோபசி, தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது, நடக்க போகிற காரியத்தை குறிக்கிறது. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. This great event under the seventh seal. இப்பொழுது இந்த காரியமானது ஏழாம் முத்திரையின் கீழே இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஏழாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். கடந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதாக அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஈகிள் அனாயிட்டிங் நாலாம் முத்திரையில் இருக்குது. நாலாம் முத்திரையில் ஏழாம் முத்திரை வருகிறது. நாலாம் முத்திரையானது அங்கே நம்ம மேலே போகும்பொழுது முடிவடையும். ஆனால் ஏழாம் முத்திரை முடிவடையாது, அது எட்டர்னிட்டி வரைக்கும் போகுது, நியூ ஜெருசலேம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நம்ம இப்போ ஏழாம் முத்திரையில் இருக்கிறோம். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இங்கே ஆண்டவர் ஒரு கிரேட் சீக்ரெட்டை இங்கே வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நடக்கிற காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே இயேசு சொல்லிட்டார். ஆனால் அவர் பேரபிள் சொல்லும்பொழுது அது ஒரு ப்ராபசி, அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களிலே எண்ணிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமே. அது நம்ம மேலே நிறைவேறுதா இங்கத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வெட்டிங் நடக்கிறது, வெட்டிங் ஃபீஸ் இருக்கிறது, வெட்டிங் ரோப் இருக்கிறது. நம்ம இதை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம மேலே போக முடியும் என்று அறிந்திருக்கிறோம். இதை இந்த காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அப்பொழுது பேரபிளாக சொல்லியிருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே சீக்ரெட் ரிவீல் ஆகிருக்கிறது. உங்களுக்கு தான் ரிவீல் ஆகிருக்கிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த அந்த புக் வந்து சீல்டு ஆகிருந்தது. இந்த கடைசி காலத்தில் அது ஓப்பன் ஆன பிறகு இதில் இருக்க எழுதியிருக்கிறது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகும். இந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் உங்களுடைய சோலோடு கூட அதை இணைத்து கொள்ள முடியும். அப்பொழுது உங்களுக்கு வந்து அந்த எட்டர்னல் பிளஸ்ஸிங் எல்லாமே கிடைக்க போகுது. ஆமே. நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், அடிப்படையாக கவனிக்க வேண்டிய காரியம் மூணு காரியம் வந்து, ஒன்று வெட்டிங், ரெண்டாவது வெட்டிங் சப்பர், மூணாவது வெட்டிங் ரோப் அல்லது வெட்டிங் கார்மெண்ட். விவாகம், விவாக விருந்து, கல்யாண விருந்து, கல்யாண வஸ்திரம், இந்த மூணு காரியத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு நல்லா தெரியணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது அவ்வளவு தரவா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்குது. இதை வந்து புரியாதவங்க பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு குழப்பமா போயிடும். உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இப்பொழுது ஸ்பிரிச்சுவலா நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாள் அது ரியலா நடக்க மூணு காரியமும் இப்ப ஸ்பிரிச்சுவலா நடக்குது. இப்ப வெட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தையானது நம்முடைய சோலானது வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது வெட்டிங். இப்பொழுது வெட்டிங் சப்பரும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இது வெட்டிங் சப்பர். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால செய்தியானது கல்யாண விருந்தா இருக்கிறது. சர்ச்சுக்கு வராதவங்க விருந்தா இழந்து போறாங்க, விருந்தா அவங்க புறக்கணிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது உங்களுக்கு விருந்து கிடைக்கிறது. யூ ஆர் ஃபீடிங் ஆன் த அன்ஃபெயிலிங் பாடி பை த சன் ஆஃப் மேன். மனுஷகுமாரே மாறாத சரீர வார்த்தையால போஷிக்கப்படுகிற வெட்டிங் சப்பர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வெட்டிங் கார்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோலை வந்து கவர் பண்ணுவதற்காக ஆண்டவர் வெட்டிங் கார்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வெட்டிங் கார்மெண்ட் என்ன? தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் மூணு நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அதை இப்போ செக் பண்ணுங்க. உங்களுக்கு வெட்டிங் ஆகிவிட்டதா, மேரேஜ் நடந்து விட்டதா, அல்லது நீங்கள் இன்னும் ஸ்பின்சராக இருக்கிறீங்களா, கன்னிகையாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறணும். மேரேஜ் இப்பொழுது நடக்கிறது. வார்த்தையோடு நம்முடைய சோல் இணைக்கப்படும் பொழுது மேரேஜ். இதோ நீங்கள் வந்து பரிசுத்தாவியை பெறும் பொழுது வெட்டிங் கார்மெண்ட்டை பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்தாவியை பெறணும்னா நீதிமானக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். மூணாவது ஸ்டேஜ் வரணும். முதல்ல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். பின்பு வார்த்தையினால நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், சாங்க்டிஃபிகேஷன் பை பிளட். அதன் பின்பு என்ன சொன்னா, ஆண்டவரே என்ன சொன்னால் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். உடைய வார்த்தை பரிபூர்ணமாய் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும் பொழுது யூ ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. அதனால வெட்டிங் கார்மெண்ட்டை இப்ப பெற வேண்டிய நேரம். அதாவது என்ன என்றால், வெட்டிங் சப்பர். இப்பொழுது வெட்டிங் சப்பர், இந்த மெசேஜ், இந்த வெளிப்பாடுகள் தான் வெட்டிங் சப்பர். ஏழு இடிகள் என்ன சொன்னது, அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் ஏழு இடிமைகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்குகிறது. வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த செவன் சீல்ஸ் புக். இதோ வேதத்தில் அடக்கியிருக்கிற எல்லா ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் நமக்கு இன்னைக்கு வெட்டிங் சப்பராக இருக்கிறது. நம்ம அதை சுற்றிலும் ஐக்கியப்பட்டு புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே. இது என்னது, ஸ்பிரிச்சுவலா, ஸ்பிரிச்சுவலா இது நடக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் நேச்சுரல குழப்பிட்டா போச்சு, பிரசங்கத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த பரிசுத்தாவியை பெறாத போதர்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குழப்புவாங்க. நம்ம செய்தியில் நிறைய பரிசுத்தாவி பெறாத போதர்கள் இருக்கிறாங்க, அவங்க குழப்பி போடுவாங்க. அவங்களுக்கு ஆத்ம பாரம் கிடையாது. ஒரு ஆத்மாவை கர்த்தருடைய வரியைக்கு நான் ஆயத்தமாக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒரு விளக்கம் வராது. இது வந்து ஸ்பிரிச்சுவலாக இப்போ நடக்குது. ஆனால் வந்து என்னன்னா, அதுக்கு பிறகு நேச்சுரலாக நடக்க போகுது, உண்மையிலேயே அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் பெற்றால் தான் அதை பெற முடியும், இதை பெறாமல் அதை பெற முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ வெட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சோல் வந்து வார்த்தையோடு இணைகிறது. நம்முடைய சோல் வந்து ஃபிமைன் நேச்சராக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது மஸ்குலின் நேச்சராக இருக்குது. இது பெண் தன்மையுடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆண் தன்மையுடையதாக இருக்குது. ஆணும் பெண்ணும் இணைவது தான் மேரேஜ். அல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைக்கும் பொழுது அது மேரேஜ் யூனியனாக இருக்கிறது. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய சோல் இணைந்து விட்டதென்றால், நம்ம ஒரே ஆவியாக மாறிவிட்டோம் என்றால், நம்ம வந்து ஒரே ஆவியாக மாறியிருக்கிறோம். ஒரு பெண்ணை ஒரு மனுஷன் விவாகம் செய்யும் பொழுது ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய ஆத்மாவும் இணையும் பொழுது வி பிகம் ஒன் ஸ்பிரிட். அல்லேலூயா. ஒரே சரீரமாக அல்ல, ஒரே நம்ம ஆவியாக மாறுகிறோம். இதுதான் மேரேஜ் யூனியன். இப்பொழுது இது வந்து இன்விசிபிள் யூனியன், காணக்கூடாத இணைப்பு. மேலே போகும்பொழுது அது விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. காணப்படுகிற ஒரு ஐக்கியம், நேரடியாக நான் காணப்படும். இது இல்லாமல் அது நடக்க, நீங்கள் அவரோடு இணைக்கப்படணும்னா நேரடியான இணைப்பு விசிபிள் யூனியன். இப்பொழுது இன்விசிபிள் யூனியன் வேணும். இங்கே வந்து இந்த இணைப்பு இல்லாமல் அங்கே இணைப்பு வர. அடுத்தபடியாக இது என்ன என்றால், வெட்டிங் சப்பர் என்று சொல்லும் பொழுது இங்கே தேவனுடைய வார்த்தையானது வெட்டிங் சப்பராக இருக்கிறது. ஒவ்வொரு முறை இங்கே வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு வார்த்தை வெளிப்படுத்தப்படுது. இது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஃபுட்டாக இருக்கிறது, வெட்டிங் சப்பராக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா வந்து தேவனுடைய வார்த்தையினால தான் பிழைக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால நம்ம செய்தி எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ நம்ம புசிக்கிறோம். எவ்வளவு சர்ச்சைக்கு வர்றதை நம்ம ரிஜெக்ட் பண்றோமோ அவ்வளவு நம்முடைய ஆத்மா வந்து இழைப்படைந்து போகும். நம்ம எவ்வளவு புசிக்கிறோமோ அவ்வளவு பலன் அடைவோம். நம்ம ஹோல் புக்கை நம்ம ஈட் பண்ண வேண்டும், முழு புஸ்தகத்தையும் நம்ம புசிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை முழுசுமாக நம்ம புசிச்சாதான் மேலே பறக்க நமக்கு பலம் கிடைக்கும். ஆமென்.
ஆமென்.
அதனால நம்ம எல்லா சத்தியங்களையும், எல்லா வெளிப்பாடுகளையும், வேதத்துல மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் நம்ம கேட்கணும். காலையிலையும் சர்ச்சைக்கு வரணும், ஈவினிங்கும் வரணும். காலையில் ஒரு மாதிரி பிரசங்கன்னா ஈவினிங் வேற தீமில் பிரசங்கம் இருக்கும், கம்ப்ளீட்டாக அது வேற தீமாக இருக்கும். அதனால நீங்கள் ரெண்டு பிரசங்கத்தையும் கேட்க வேண்டும். விழிப்பு ஜபம், உபாச ஜபத்திலையும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இன்னைக்கு அது வெட்டிங் சப்பர் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இது வந்து ஸ்பிரிச்சுவல், அங்கே வந்து நேச்சுரலாக உண்மையாக நடக்கப்போம். நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதோட நம்ம பந்தி இருப்போம். ஹல்லேலூயா. அது இது இங்கே இங்கே வார்த்தையை கேட்காதவங்க அங்கே போக முடியாது, சர்ச்சைக்கு வராதவங்க அங்கே அந்த சப்பரில் பங்கு பெற முடியாது. அதனால் ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று நேச்சுரல். இன்னொன்று ரியலா நடக்குது. அடுத்தபடியாக நம்ம இப்ப வெட்டிங் கார்மெண்ட் பெற்றிருக்கிறோம். வெட்டிங் கார்மெண்ட் எல்லாம் பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவியை பெறுவது. பரிசுத்தாவியை பெற்றால் நீங்கள் உலகப்பரமாக இருக்க மாட்டீர்கள். உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓயாம ஆலோசனை கொடுக்க முடியாது. அதை செய்யாத, இதை செய்யாத, சர்ச்சைக்கு ஒழுங்காவா, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குது. நீங்க பரிசுத்தாவி பெற்றா அந்த டீச்சர் உள்ள வந்துருந்தாரு, அவரு உங்களுக்கு போதிப்பார். நீங்க வார்த்தையை கேட்கும் பொழுதே பரிசுத்தாவியான உங்க மனசுல சொல்லுவார், நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லுவார். அதனால பாருங்க, அந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் நம்ம பெற்றா நமக்கு வார்த்தையின் மேல வாஞ்ச வரும், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். தேவனுடைய வார்த்தை வந்து பரிபூர்ணமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது, நம்முடைய சோல்ல சிங்காசனம் விட்டுருக்கும் பொழுது, தேவன் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். அதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். இப்பொழுது நம்ம பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் பெறும் பொழுது வெட்டிங் கார்மெண்ட்டை பெற்றிருக்கிறோம். இங்க கார்மெண்ட்டை பெற்றா அங்க என்ன இருக்கிறது? அங்க தியோபனி. ஹல்லேலூயா. நீங்க மறித்து போனா தியோபனிக்குள்ள போறீங்க, ஆவிக்குரிய சரீரத்துல போறீங்க. அது வந்து பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டத கைவேலை அல்லாத வீடு இருக்கு. அதெல்லாம் பரிசுத்தாவி பெறாம தியோபனிக்குள்ள போக முடியாது, பாதாளத்துக்கு தான் இறங்கணும். இங்க நம்ம கவர்மெண்ட் பெற்றிருக்கிறோமா? இங்க கவர்மெண்ட் நம்ம பெற்றிருக்கோம் நிச்சயம் இருந்தா, அந்த கவர்மெண்ட் நான் மறிக்கும் பொழுது ஆவிக்குரிய சரீரத்துல அங்க போய் வாசம் பண்ணுவேன். கர்த்தர் வரும் பொழுது நமக்கு குளோரிஃபிகேஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. மகிமையின் அந்த வஸ்திரத்தை, மகிமையின் சரீரத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். பாருங்க, அது ரியாலிட்டி, இது ஸ்பிரிச்சுவல். இதுதான் மெசேஜினுடைய தீமை. இதுதான் இந்த பேசிக் பிரின்சிபல், இந்த கீயை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா பைபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை சொல்லாம பாஸ்டர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது, நிறைய பாஸ்டர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. அவங்க முறப்படி கிறிஸ்தவ ஜீவியம் செய்யலை, அவங்க முறப்படி பைபிளை படிக்கலை. தங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன தெரிய போகுது? இந்த மாதிரி ஒரு அலட்சிய புத்தி இருப்பதுனால அவனுக்கு தேவ ரகசியம் தெரியாம கடைசியில் கைவிடப்படுவாங்க. போதவர்களே கைவிடப்பட்டா அவங்க நடத்துகிற சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து வருத்தப்படத்தக்க காரியம், வேதனைப்படப்பெற காரியம். ஏன்னா தாழ்மை இல்லை, தேவ வசனத்தை கற்றுக்கொள்வதுக்கு தாழ்மை இல்லை. மதுக்கு அடுத்தாப்புல அவங்க அழைக்கப்படலை, அவங்க அனாய்டட் ஆகலை, அவங்கவுங்க பாஸ்டர் ஆயிருந்தாங்க. இதனால அவங்களுக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்றதுக்கு அந்த கிஃப்ட் இல்லை, அந்த அனாய்டிங் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இதுதான் ரகசியம், கிரேட்டஸ்ட் எவன்ட். இது நான் வந்து வெட்டிங் எனக்கு நடந்து விட்டது, நான் வெட்டிங் ரோபை பெற்று விட்டேன், நான் வெட்டிங் சப்பர்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல நான் அங்க நேரடியா சேர்க்க போடுறேன், ஒரு நாள்ல அங்க நான் விருந்துல பங்கு பெற போகிறேன், ஒரு நாள்ல அங்க எனக்கு வேற ஒரு சரீரம் கூடாது வஸ்திரம், அந்த குளோரிஃபைட் பாடி எனக்கு கிடைக்கும். என்னுடைய சோல் வந்து அந்த குளோரிஃபைட் பாடினால போர்த்தி வைக்கப்படும். இப்பொழுது அது பரிசுத்தாவினால என்னுடைய ஆத்மா போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு வந்து அந்த சரீரத்தினால நான் போர்த்தி வைக்கப்படுவேன். பாருங்க எவ்வளவு வண்டர்ஃபுல் டீச்சிங், மகத்தான உபதேசம். இதெல்லாம் ப்ரோஃபஸ், இது இதெல்லாம் சீக்ரெட், பெரிய ஒரு பிரிவிலேஜ். இதை கேட்பது உங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். இதை கேட்காம இருக்கிற காதுகள் பாக்கியம் இழந்தது, அந்த செவிகள் வந்து பாக்கியம் இழந்தது, இதை உணர்கிற ஆத்மா வந்து பாக்கியம் உள்ளது. ஆமே. நீங்க வந்து பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மெசேஜ் நம்ம கேட்கிறோம், இந்த மெசேஜ்ல நம்ம ஒரு பாகமா மாறிட்டோம், நம்ம அதான் அந்த வார்த்தையாவே மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஷேரா இருக்கிறது, நம்ம நிச்சயமா எல்லாமே முன்னால இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த ப்ராபசி எல்லாம் என் மேல நிறைவேற போகுது. ஆமே. சந்தேகமே கிடையாது, அந்த ராப்சரிங் ஃபெய்த் உங்களுக்கு வந்துருது. ஆமேன். இப்பொழுது வருஷக்கிரமமாக நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு அதனுடைய தீம் என்னன்னு சொல்லிட்டேன். இப்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும் பொழுது, முதலாவது ஒரு மேரேஜ்னா இன்விடேஷன் கொடுப்பாங்க, அழைப்பிதழ் கொடுக்கப்படும். அழைப்பிதழில் நம்ம மேரேஜ் இன்விடேஷன் ரொம்ப அழகாக அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ள பேர்லாம் ரொம்ப கோல்டன் கலராக இருக்கும், நம்ம பேரும் அதில் அழகாக எழுதி நமக்கு வந்து தருவாங்க. அதெல்லாம் மேரேஜ்னா முதல்ல இன்விடேஷன் கார்டை பிரிண்ட் பண்ணி நம்ம யார் யாரை நம்ம கூப்பிட்றோமோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அதை சேர்க்கறது, அவங்கள நேராக சந்தித்து கொடுப்பது ரொம்ப வந்து முக்கியமான காரியம். சிலர் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் என்னத்துக்குனாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நம்மளை கௌரவிப்பதுக்காக, நீங்கள் முக்கியமான ஆள், அதனால ஸ்வீட்ஸு இதோ என்ன சென்றால் அவங்க பழம் வாங்கிட்டு வராங்க, சில ட்ரெஸ் கூட எடுத்துருவாங்க. இப்படிலாம் வந்து இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா ஒருத்தரை நம்ம கௌரவிக்கிறோம், அவங்க விசேஷித்த ஆள், அவங்க கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும்னு சொல்லி அவங்க மேலே உள்ள விருப்பத்தினால அவங்களுடைய முக்கியத்துவத்துக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அதே போல தான் இந்த நேச்சுரல் மேரேஜ் எப்படி தான், அதே போல தான் ஸ்பிரிச்சுவல் மேரேஜ். ஆண்டவர் இன்விடேஷன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த பேர் வந்து கோல்டன் கலரில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்தல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இன்விடேஷன் பெற்றா அங்கே வந்து ரோப் கொடுப்பாங்க. ரோப்னா என்ன அர்த்தம், ROBE, அந்த ஓ கருத்தால் பி போட்டால் ரோப்னா கயிறு. அந்த ரோப் இல்லை, ROA கருத்தால் வர்ற பி ரோப், அங்கின்னு அர்த்தம். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ரெண்டும் சொல்றது ஒன்று ஒரே மாதிரி தான் உச்சரிப்பு. ரோப்புன்னு சொல்லும்பொழுது அது வந்து கயிறு, இங்கே ரோப்னு சொன்னால் இது வந்து என்னன்னா அங்கி கொடுக்கப்படும். யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கி அங்கே ஆயத்தமாயிருக்கு. மணவாளன் வந்து ஃபர்னிஸ் த வெட்டிங் கார்மெண்ட், ரோப் என்று சொல்லும்பொழுது கார்மெண்ட், அந்த வெட்டிங் கார்மெண்ட்டை அவர் ஆயத்தம் பண்ணியிருப்பார். என்ன தேதியில் அந்த மேரேஜ்னு எழுதப்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு டே உண்டு, அதுக்கு ஒரு டைம் உண்டு, அதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காலமும் நேரமும் எல்லாமே இங்கே வந்திருக்கு, நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. இட் இஸ் அ வெட்டிங் டைம். ஹல்லேலூயா. உங்கள் மக வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா விவாகம் நடக்கும், காலேஜ் முடிச்சுட்டுனா விவாகம் நடக்கும். அந்த ஏஜ் வரும்பொழுது நீங்கள் விவாகம் வைக்கிறீங்க, அப்போ வெட்டிங் டைம் அங்கே வருது. அந்த பிராயத்துக்குள்ளாக அவங்களுக்கு மேரேஜ் வைக்கணும். அதனால தாய் தகப்பன் வந்து என்ன செய்வாங்க, மேரேஜ் வந்து டைம் வந்துட்டு, நம்ம பெண்ணுக்கு மேரேஜ் டைம் வந்துட்டு மாப்பிள்ளைய பார்க்கணும், விவாகம் நடத்தணும். மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிட்டுனா அடுத்தபடியாக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டே அண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமான காரியம் டே அண்ட் டைம். இப்போ முதல்ல நீங்கள் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுங்கள், அங்கே இடம் கிடைக்காது, அதை பார்த்துட்டு என்னைக்கு மேரேஜ் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள். அதே போல் அதுக்கு ஒரு டே அண்ட் டைம் அங்கே முக்கியமாக இருக்கு. பொதுவாக சென்னையில் மேரேஜ் வந்து ஈவினிங் நடத்துகிறாங்க, ஆனால் சவுத் சைடில் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரியில் அங்கெல்லாம் விவாகம் வந்து காலையில் தான் நடக்கும், 10 மணிக்கு தான் மேரேஜ் நடக்கும், மத்தியான சாப்பாடு தான் அங்கே உண்டு. இங்கே வந்து ஈவினிங் டைமில் அங்கே உண்டு, அங்கே வந்து அங்கே மார்னிங்கில் தான் வைப்பாங்க. இங்கே பைபிளில் இருக்க விவாகம் வந்து மார்னிங் கிடையாது, ஈவினிங். ஹல்லேலூயா. சென்னை மாதிரி ஈவினிங் நடக்கு. ஒரு வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க அல்வாத்திருநேரில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னதாக அழைப்புதல் கொடுத்தாங்க. நம்ம டைமை பார்க்கல, நம்ம பொதுவாக எல்லாம் ஈவினிங் தானே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் போனோம், அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை அந்த வீட்டு ஓனரும் அவங்க ஒய்ஃபும் அங்கே இருந்தாங்க, அல்லது கதவு பூட்டி தான் கிடக்கும், நாங்கள் போயிட்டு திரும்பி தான் வரணும். இதை அவங்கள பார்த்தோம், கிஃப்டை கொடுத்துட்டு வந்துட்டோம், ஆனால் அந்த விருந்தில் பங்கு பெற முடியலை. ஏன்னா நோட்டீஸை சரியாக பார்க்கல. நோட்டீஸை சரியாக பார்க்கணும், என்னைக்கு மேரேஜ், அது மார்னிங்கா ஈவினிங்கான்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம ஈவினிங் நடக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், சிலர் காலையில் வச்சுட்டாங்கன்னா நம்ம சரியாக கண்ணை வச்சு பார்க்கலன்னா நம்ம மிஸ் ஆயிரும். விவாகம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு வெட்டிங் ஷாப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு நம்ம போனால் என்ன ஆகும், நமக்கு ரொம்ப ஷேம். அது நீங்கள் நோட்டீஸை பார்க்கலையா, நல்லா பார்க்கலையா? வீட்டில் வந்து நோட்டீஸை பார்த்தா அது காலையிலன்னு இருக்குது, நாங்கள் ஈவினிங் போனால் அது என்ன அர்த்தம், எங்களுக்கு ஒரு ஷேம் அது. அதே போல் மேரேஜ் ஒரு டைம் இருக்கிறது, அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக போகணும். அது முடிஞ்ச பிறகு நம்ம போனோன்னா பிரயோஜனம் கிடையாது, கரெக்டாக போகணும். அதுக்கு ஒரு டைம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது அந்த டைம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சீசன் வந்திருக்கிறது. நீங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷேம் அது. என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம வந்து நோட்டீஸில் டைமை பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக ஏற்படும். அதே போல் தான் நிறைய பேர் மிஸ் ஆகிடுவாங்க, டைமை வந்து சரியாக கீப் அப் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஆண்டவர் வரைக்கும் நேரம் இருக்குது, நாள் இருக்குன்னு காலதாமதம் பண்ணி கொண்டே போவார்கள். கடைசியாக கைவிடப்படும் பொழுது அவங்க வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆமே. இப்போ மேரேஜ் போகணுன்னா நம்முடைய வஸ்திரத்தை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், நம்ம கிஃப்ட் வாங்குகிறோம் மேரேஜில் கொண்டு பெண்ணு மாப்பிளை கொடுப்பதுக்கு. இப்படியெல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து அந்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு, காலையில் நடந்துட்டு அப்படின்னா எவ்வளவு நமக்கு ஷேம் அது. அது எப்போதான் கர்த்தருடைய வருகையில் அநேகர் வெக்கப்பட்டு போவாங்க. அவங்க வந்து கைவிடப்படும் பொழுது வெக்கப்பட்டு போவாங்க. ஏனென்றால் அவங்க சரி பைபிளை சரியா பார்க்கல. பைபிளை சரியா பார்த்து இப்போ என்ன நேரம், மேரேஜ் நடக்க வேண்டிய டைம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு, நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறமேன்னு சொல்லி அவங்க அந்த நல்லா உற்று பார்க்கல. கல்யாண கார்டை சரியா வாசிக்கல. கல்யாண கார்டை சரியா வாசித்து அந்த டேட்டை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கிடணும், அல்லது அந்த டேட்டு கூட மிஸ் ஆகி போயிடும், நம்ம மறந்துடுவோம். மறந்துட்டுனா அவங்க அந்த மேரேஜுக்கு வரலன்னு நம்ம மேல கோவப்படுவாங்க. இவ்வளோ காரியங்கள் அந்த இன்விடேஷன்ல இருக்கிறது. இங்க இருக்கும் பொழுது இன்விடேஷன் கொடுக்கப்படும் பொழுது இதை என்ன, ஒரு பெரிய ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி நான் ஊழியக்காரனை அழைத்து 17 வாசிக்கலாம்.
விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போ, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான்.
இதோ விருந்து வேளையில், விருந்து வேளையில்னா சாப்பிடக்கு முன்னால, விருந்து நடக்கக்கு முன்னால கூப்பிடுறது. இது வந்து இங்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மேரேஜ் கார்டு இன்விடேஷன் கார்டு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் அல்லது அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற காலையில போய் எல்லாரையும் கூப்பிடணும், ஊர்காரங்களை கூப்பிடணும், எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், அப்போதான் அவங்க வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே விருந்து வேளையில், விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அந்த விருந்து சாப்பிட்டு கொஞ்சம் அவங்க சில மணி நேரத்துக்கு முன்னதாக கடைசியாக போய் அவங்கள ரிமைண்ட் பண்ணுறது. அந்த விருந்து வேளையில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கொடுத்த ஜந்துகள்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது, இதை மட்டன் பிரியாணிலாம் இருக்கிறது, எல்லா விதமான ஸ்வீட்டு எல்லாம் ரொம்ப கிராண்டாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்படியாக விருந்து வேளையில் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ் சர்வன் அட் த சப்பர் டைம். ஏற்கனவே இன்விடேஷன் கார்டு கொடுத்தாய் விட்டது, இப்பொழுது விருந்து வேளையில் மறுபடியும் அங்கே ரிமைண்ட் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் வாருங்கன்னு கூப்பிடும் பொழுது அவங்க கண்டிப்பாக வரணும். அதே போல் இந்த விருந்து வேளையில் வந்த ஊழியக்காரன் யாரு, சிங்குலரில் எழுதியிருக்கு, எ சர்வன்ட் அட் த சப்பர் டைம். அந்த சர்வன்ட் தான் பிரதர் பிரணாம், ஹல்லேலூயா, கடைசி கால தூதன், 7 தூதன். அவர் வந்து விருந்து நடக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக நம்மளை வந்து ரிமைண்ட் பண்ணுகிறார், எல்லாம் ஆயத்தமாயிருக்கு, 1100 செய்தி இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டாகிவிட்டது, எல்லா ரகசியம் வெளிப்படுத்தாவிட்டு கமன் டைம் வந்து நீங்க பந்தி சாப்பிடுங்க. 7 விதமான பதார்த்தங்கள் இருக்கிறது, கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அதை புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதமான ஒரு கிரேட் ஃபீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சாபனத்து மக்களுக்கு அது வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், மனுஷனா ப்ரிப்பேர் பண்றது, இது தேவனா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தேவனத்திலிருந்து வந்திருக்கிறது, இது மனுஷனுடைய கோட்பாடுகள் அல்ல. இவ்வளவு ஒரு கிரேட்டஸ்ட் ஃபீஸுக்கு வந்து ஆண்டவர் கடைசியா ஒரு தூதனை அனுப்பி, 7 தூதனை அனுப்பி, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், அவரை உலகமெங்கிலும் கொண்டு போய் சென்று அந்த அழைக்கப்பட்ட ஜனங்களை வந்து நீங்க வாங்க, கம் அண்ட் டைன், நீங்க வந்து பந்தி இப்ப ஆயத்தமா இருக்கு, சுட சுட இருக்குது, நீங்க உடனே வாங்க, நீங்க லேட் ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு ரிமைண்ட் பண்றதுதான் இன்னைக்கு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். அவங்க எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க ஒண்ணு போல வந்து சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் வந்து ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன், நான் அதை போய் பார்க்கணும். இன்னொருத்தன், நான் 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். I have bought a 5 yoke of oxen and I go to prove them. இன்னொருத்தன் என்ன சொல்லுகிறான், நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. I have married a wife and therefore I cannot come. அப்படி என்று எல்லாரும் ஒன்று போல அங்கே ஸ்போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தே மேக் எக்ஸ்கியூசஸ், அவங்க வந்து எப்படி சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, தர்க்க ரீதியாக அதை பார்த்தால், இன்னைக்கு மனுஷங்க எல்லாமே எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை தர்க்கம் பண்ணுறது தான் வேலை. அதுக்கு தான் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் இருக்கு. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை தர்க்கம் பண்ணுறது. தர்க்க ரீதியாக நம்ம பார்ப்போம் என்றால் அது அவங்க சொல்லலாம், ரைட்டாக தான் இருக்கும். என்ன, நிலம் வாங்கியிருக்கான், அதை போய் பார்க்க போக வேண்டாமா? மாடு வாங்கியிருக்கான், அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? மேரேஜ் பண்ணியிருக்கான், உடனே நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, தர்க்க ரீதியாக பார்த்தா அது சரியாக அது தெரியலாம். ஆனால் வீட்டு எஜமான் என்ன சொல்லுகிறார் அதை தான் நம்ம பார்க்கணும். வீட்டஜமான் வந்து கோபம் அடைகிறார். தர்க்க ரீதியாக அது சரியா தெரிந்தாலும், ஆனா வீட்டஜமானுக்கு என்னன்னா, என்னுடைய விருந்த அவங்க வேல்யூ பண்ணல, என்னுடைய விருந்தை விட அவங்க சோசியல் மூமெண்ட்ஸ் வந்து, அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய சோசியல் மூமெண்ட்ஸ் வந்து அதிக வேல்யூவா இருக்கிறது. இந்த விருந்தினுடைய வேல்யூவை அவங்க அறியலன்னு அவர் கோபப்படுகிறார். The value of this great supper. இந்த இன்விடேஷனை வாங்கியிருக்கிறாங்க, கடைசியா ரிமைண்டும் பண்ணியாச்சு. அப்படி இருந்தாலும் they didn't esteem that the more valuable than their social things. அவங்களுடைய சோசியல் காரியங்களை விட இந்த விருந்தை வந்து அவங்க வேல்யூ குறையாக நினைக்கிறார்கள். அதனால என்ன எஸ்கியூசஸ் பண்றாங்க, சாக்கு போக்கு சொல்றாங்க. ஒருத்தர் சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது அலட்சியமாக தெரியலாம். எனக்கு அங்கே பிஸ்னஸ் இருக்குது, நான் அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு வேலை இருக்கிறது. அப்படியே ஒருத்தர் வந்து சர்ச்சைக்கு வந்தாலும் ரெண்டு வாரம் வந்தால் மூணாவது வாரம் வரமாட்டாங்க. நம்ம மெசேஜில் வந்து ரொம்ப வந்து மோசமான காரியம் என்னென்னா, மாத்தையில் நிலச்சிருக்க மாட்டாங்க, உடனே சர்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முடிவெந்தால் நிலத்திற்கனே ரட்சிக்கப்படுவான். உன்னை யார் கத்தருக்கு வழி நடத்துனாங்களோ அதிலே நீ கடைசி வரைக்கும் நிலச்சிரு. ஒரு சபை பரிபூர்ணமான சபையாக இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி போகிறது? சபையில் குறை இருந்தால் பரவாயில்ல, சபையில் டீச்சிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ப்ரேயர்லாம் கரெக்டாக இருக்குது, இதை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. இந்த விருந்து அலட்சியம் பண்ணுவது, அவங்களுடைய சோசியல் திங்ஸ் வந்து அதிக வேல்யூ பண்ணுவது, இதனால் அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவது, ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது. அந்த சாக்கு போக்கு சொல்லும் பொழுது தர்க்க ரீதியாக அது சரியா தெரிந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் அது சரியாக இல்லை. ஆமென். இதை போயிட்டு என்ன செய்ய, இப்படி சாக்கு போக்கு சொல்லணும்னு அந்த வேலைக்காரன் போயிட்டு எஜமான் சொல்லுகிறான். 21 வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான்.
சரி, இதை வந்து அந்த ஊழியக்காரன் போய் என்ன எஜமான் சொல்லுகிறான். இதை மாதிரி அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது வீட்டு எஜமானுக்கு என்ன செய்து கோபம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கூப்டனுக்கு கோபம் அந்த மாதிரி சொல்லல, வீட்டு எஜமானுக்கு கோபம் வருது. ஹல்லேலூயா. வீட்டு எஜமான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேலைக்காரன் யாரு? பாஸ்டர். பாஸ்டர் கோபப்படுவாரு சர்ச்சைக்கு வரலன்னா அப்படின்னு வரக்கூடாது. பாஸ்டர் வந்து இங்க வந்து ஊழியக்காரன் கோபப்பட்ட மாதிரி எழுதல, வெளியே ஊழியக்காரன் நடந்தது சொல்றான். இதே மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு சொல்றான். ஊழியக்காரன் ஜெபத்துல எல்லாம் சொல்றான், இந்த ஆத்மா இப்படி இருக்கு, அந்த ஆத்மா அப்படி இருக்குது, இது ஒழுங்கா கீழ்ப்படிய மாட்டேங்குது, பலவிதமான சுய புத்திகளில் போய்கிட்டு இருக்குது. ஆண்டவரே நீர் தாமே எல்லாத்தையும் மாற்றணும். அவர் ஊழியக்காரன் வந்து எஜமான்கிட்ட போய் சொல்கிறார். ஆனால் எஜமானுக்கு தான் கோபம் வருது. இங்கே சர்ச்சைக்கு வரலன்னா பாஸ்டருக்கு கோபம் வருமா இல்லை இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வருமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு வீட்டு எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் மேலே கோபம் வருது. அதெல்லாம் கர்த்தர் கோபப்படுவாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச்சைக்கு வரணும். பாஸ்டர் கோபப்படுவாரேன்னு இல்லை, கர்த்தர் கோபப்படுவார். இங்கே வீட்டு எஜமான் கோபப்பட்டார். The master of the house being angry, அவருக்கு அந்த கோபம் வந்தது. எதுக்காக? அந்த எஸ்கியூஸ் பண்ணவங்க. The servant was in even angry, அந்த ஊழியக்காரன் கோபப்படல, but the master of the house, the one who sent the servant, அந்த ஊழியக்காரனை அனுப்பின அந்த வீட்டஜமான், விருந்தை ஆயத்தமாக்கின அந்த வீட்டஜமான் வந்து கோபப்படுகிறார். அவர் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், அவர் தான் ஊழியக்காரனை அனுப்பியிருக்கிறார், அதனால அவர் கோபப்படுகிறார். என்ன கோபப்படுகிறார்? இந்த நீங்க அழைக்கப்பட்ட ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை, அவர்கள் அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே போடப்படுவார்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த ரட்சிப்பை அறிவித்தார். பின்பு அவருடைய சீசர்கள் உலகமெங்கிலும் இந்த சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். கடைசியாக இதை கத்தர் என்ன செய்தால், ஒரு ப்ராஃபட்டை அனுப்பி உலகமெங்கிலும் அவர் போய் பிரசங்கம் பண்ணி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான கிரேட்டஸ்ட் மிரக்கிளினாலும் பசுத்தாவின் வரங்களினாலும் இந்த சாட்சி கொடுக்கப்பட்ட இவ்வளவு பெரிதான சத்தியத்தை ஒரு மனுஷன் வந்து அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை இருக்கும் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாயிருப்பான். எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 3:4
முதலாவது கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு
நரகத்துல வேதனைப்படணும். ஈஸி தண்டனையும் ரொம்ப பெருசு, ஆசீர்வாதமும் ரொம்ப பெருசு. உங்களுக்கு வைத்திரோன் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பிரசங்கத்துல பேசுறீங்க, தண்டனையும் ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை மில்லியன்ஸ் எத்தனை தௌசண்ட் இயர்ஸ் அவங்க வேதனைப்படுவாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் அது ரொம்ப லாங் பீரியடு, சதா காலங்களில் வாதிக்கப்படுவாங்க. இந்த மெசேஜை அலட்சியம் பண்ணினா அதிக தண்டனை, இந்த மெசேஜை பிலீவ் பண்ணா அதிக ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தையும் அளவிட முடியாது, தண்டனையும் நம்ம சொல்ல முடியாது. சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்கு. அதை சூஸ் பண்ணுறது நீங்க, இவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை விட தங்களுடைய சோசியல் திங்ஸ் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால வீட்டு ஜமானுக்கு கோபம் உண்டாயிட்டது. வயல போய் நாளைக்கு விருந்து அன்னைக்கு பார்க்கறத விட விருந்தெல்லாம் முடிச்சிட்டு போய் மெதுவா பார்க்கலாமே, அதனால அந்த ஒண்ணும் கெட்டு போவாதே. இன்னைக்கு மாடை வந்து சோதிச்சு பார்க்கறத காட்டிலும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து அந்த மாட்டை சோதிச்சு பார்க்கலாமே, ஃப்ரீயா அதை செய்யலாமே. இன்னைக்கு தான் செய்யணும்னு அவசியம் இருக்குதா? மேரேஜ் முடிச்சாச்சு, மனைவியோடு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக விருந்தை வந்து புறக்கணிக்க முடியுமா? மனைவியோடு சேர்ந்து அந்த விருந்தில் போய் பங்கு பெறலாமே. பாருங்க, அவங்க தர்க்க ரீதியாக அவங்க சொல்லும் பொழுது மனுஷங்க இன்னைக்கு ஆண் தலையாட்டுவாங்க, ஆனால் ஆண்டோடைய பார்வையில் என்ன இருக்குது, இந்த விருந்தை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது. கல்யாணம் இன்னைக்குன்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பிறகு அதை எப்படி வந்து போஸ்ட்போன் பண்ண முடியும்? அதை வந்து அதை நாள் கடத்த முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். நம்ம உலக காரியங்களை வந்து கொஞ்சம் மெதுவாக செய்து கிடலாம், ஆனால் கர்த்தருடைய ஆராதனையை அவருடைய வார்த்தையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அது 8:30 சர்ச்சு ஸ்டார்ட் ஆகணும்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிறது. ஈவினிங் 5:30 ஸ்டார்ட் ஆகணும்னா அது 5:30 ஸ்டார்ட் ஆகணும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த சூழல் வந்தாலும் ஆராதனை நடக்கும். நம்ம சொந்த காரியங்களுக்காக இதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொந்த காரியங்களை நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம அதை வேல்யூ பண்ணனா, காரணம் என்னன்னா நம்ம அதை வேல்யூ பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. They rejected it. There was no way that they could come back into it. ஒரு முறை அவர்கள் புறக்கணித்து விட்டால் மறுபடியும் திருப்பி வர முடியாது, திருப்பி விருந்து வராது. ஒன்லி ஒன் வெட்டிங் தான், வாழ்நாளில் ஒரே நாள் தான் மேரேஜ். வயாம மேரேஜ் கிடையாது, ஒரே ஒரு மேரேஜ் தான், லீகலாக ஒரே ஒரு மேரேஜ் தான், வாழ்நாளில் ஒரு மேரேஜ் தான், ஒரே வெட்டிங் செப்பர் தான். திருப்பி நமக்கு வெட்டிங் செப்பரோ மேரேஜோ வராது. அதனால நீங்கள் திரும்பி அதை நீ பெற முடியாது. இதை வந்து வயல் என்னைக்கு நானும் வாங்கலாம், மாடு என்னைக்கு நானும் வாங்கலாம், மனைவியோடு எப்பொழுது வேணாலும் அவங்க சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு என்ன சென்றால் அதுக்கெல்லாம் நேரம் காலம்லாம் இருக்குது. ஆனால் இந்த விருந்தை மிஸ் பண்ணிட்டா அது திருப்பி வராது. அதனால அவங்க என்ன ஒரு காலம் ருசி பார்க்கல. ரேப்சர் நடந்துட்டுனா திருப்பி எப்படி நீங்க போக முடியும்? ஆண்டவர் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், ஒரு ஹவர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம போகலன்னா எப்படி போக முடியும்? ஒரு காலம் போக முடியாது தான், அது ஒரு முறை தான் நிகழ்கிறது. அதுக்கு தான் நம்ம இவ்வளவு வருஷம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறோம். ஆமே
ஆமே.
மத்தேயு 22 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22:5 வாசிக்கலாம்.
அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்.
அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில பைபிள்ல. But they made light of it and went their ways. அதை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டாங்க. மெசேஜா? மெசேஜ் தான் எப்பவும் கேட்கலாமே. இன்னைக்கு தான் சர்ச்சைக்கு வந்து கேட்கணுமா? எப்போ வேணாலும் கேட்கலாம். அதனால இன்னைக்கு சர்ச்சைக்கு வரட்டா பரவாயில்ல. இதுதான் அவங்க வந்து என்ன, தே மேட் லைட் ஆஃப் இட் அண்ட் தென் தேர் வேஸ். அவங்க சொந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் பின்வாங்கி போன பிள்ளைகள், எத்தனை சகோதரிமாருடைய கணவர்கள் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப லேசாக எடுத்துக்கிடுறாங்க, இதை வேல்யூ பண்ணுறது இல்லை. அதனால அவங்க நினைச்சா நமக்கு வேலை தான் முக்கியம், நமக்கு வார்த்தை முக்கியம் இல்லை. பிற என்ன ஏற்படும்? வேலையிலையும் பிரச்சனை ஏற்படும், அங்கேயும் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்காது. ஆண்டவரை தேடினா நமக்கு யாராவது கூப்பிட்டுக்கு நமக்கு வேலை தருவான், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆமே. அவரை தேடினா எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். ஆனா இவங்க அதையே தேடி போகும் பொழுது, இதை மிஸ் பண்ணும் பொழுது அங்கேயும் ப்ராப்ளம் ஏற்படும். நமக்கு தேவனுடைய வார்த்தை பிரதானமானது. ஹல்லேலூயா. இதோ கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு அபாத்திரமாக போனதுனாலே நீ போயிட்டு என்ன செய்தால், அந்த ஊனர்கள் சப்பானிகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வா என்று சொல்லுகிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதான் லூக்காளின சுவிசேஷம் 14 21 வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான்.
இது ஏழைகள் ஊனர்கள் சப்பானிகள் குருடர்கள் இதெல்லாம் கூட்டிட்டு வா. மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரினா ஹீலிங் மினிஸ்ட்ரி. சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். அதனால ஹீலிங் மினிஸ்ட்ரி நடந்தது. அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி எதுக்காக நடந்தப்பட்டது? சுகமாக்கும் ஊழியம், சுகம் அளிக்கும் ஊழியம். பிரதர் பிரணாம் அங்கே கொண்டு வந்தார். எதுக்காக ஆண்டவர் அதை கொண்டு வந்தார் என்றால், ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு வரும்படியாக, தேட்புல்லுக்காக வரும்படியாக அந்த ஹீலிங் நடந்தது. ப்ரீச்சிங் டு த பீப்புள் ஹூ வில் நாட் ரிசீவ் த வேர்டு. அதனால ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளனால, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளனால ஆண்டவர் ஒரு இந்துக்களை கொண்டு வருகிறார். பரம்பரை கிறிஸ்தவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால ஆண்டவர் விக்கிரகாரணை செய்கிறவர்கள், பாபத்தில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையுமே கூட்டிட்டு வா. மேரேஜ் சப்பர் டைம். ஹல்லேலூயா. மெசேஞ்சர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஹை கிளாஸ் பீப்புள், ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பணக்காரங்க, அவங்கெல்லாம் வர முடியாதுன்ட்டாங்க. அதனால ஏழைகளை கூட்டிட்டு வா. பலவிதமான உபத்திரத்தில் இருக்கிறவர்கள், பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிற அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா. இயேசு உனக்கு அற்புதத்தை செய்வார், உன் வாழ்க்கையில் வந்து சுகத்தை தருவார். உடனே அவங்க வர்றாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, விருந்தில் பங்கு பெறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நல்லா ஹை கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க சோசியல் திங்ஸை தெரிந்து கொண்டாங்க. அவங்களால ஜுவல்ஸை எடுக்க முடியாது, அவங்களால வந்து எந்த காரியத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அதனால தே ஆர் மேக்கிங் எஸ்கியூசஸ் failing to put the value upon what God is doing. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? அதுக்கு மதிப்பு இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஏழு சபை கால தூதர்கள் அனுப்பியிருக்கார், கடைசியா ஒரு ப்ராஃபட் அனுப்பியிருக்கிறார், முத்திரையில திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், வெட்டிங் சப்பர் நடந்துட்டு இருக்குது, மேரேஜ் யூனியன் நடக்குது, வெட்டிங் ரோப் கொடுக்கறாங்க, வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னா இது கர்த்தர் செய்யற காரியம். கர்த்தர் செய்யற காரியத்துக்கு மதிப்பு கொடுக்காம சாபனத்துக்காரன் அவன் சொந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கிறான், அதுவும் அவங்களுடைய சொந்த கோட்பாடுகள். அதுல போயிட்டு அவங்க வந்து மதிப்பா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், உலகப்புறமா ஜீவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது பாதிக்கு பாதி பெண் பாஸ்டர் தோன்றிட்டாங்க சென்னையில். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் இப்ப ஜென்ஸுக்கு ஈக்குவலா பெண் பாஸ்டர்கள் தோன்றிட்டாங்க. அவங்க நல்ல பெரிய வளையல் போட்டிருக்காங்க, பெரிய செயின், நீள செயினை போட்டுக்கிட்டு கம்மல்ல வந்து டோலக்கு மாதிரி தொங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவங்க அருமையா பிரசங்கம் பண்றாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அவங்க ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துகிறாங்க. ஆண் பாஸ்டருக்கு பிரசங்கத்தை கேட்டாலும் பெண் பாஸ்டர் பிரசங்க தான் நிறைய கேட்க. பெண் ரெவரண்ட் இருக்காங்க, பெண் பாஸ்டர் இருக்காங்க, இப்போ அவங்க அதிகமாக பெரியிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்குது பெண்கள் பேசுறது அயோக்கியமாக இருக்குமேனு போட்டிருக்கு. இதெல்லாமே மனுஷனுடைய இது நினைப்பு, மனுஷனுடைய கோட்பாடின்படி இருக்கிறதுக்கு ஜனங்கள் எப்படி இல்லாமோ போறாங்க. இங்க கர்த்தர் என்ன செய்யறார்? அவர் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சு இப்பொழுது மேரேஜ் டைமை கொண்டு வந்திருக்கிறார், வெட்டிங் ரோப கிராண்ட் பண்ணுகிறார், உனக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வந்து வெட்டிங் ரோப நீ பெற்றுக்கொண்டு நீ பந்தியில வந்து பங்கு பெறு அப்படின்னு கர்த்தர் செய்யற காரியங்களை அவங்க அறியறது இல்லை, அதுக்கு வேல்யூ பண்றதும் கிடையாது. அதனால்தான் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. நம்ம இன்னைக்கு அதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த காரியங்கள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம இந்த மேரேஜ் இன்விடேஷனை பெற்றுட்டு நம்ம வெட்டிங் சப்பரை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பெரிய சலாக்கியம். இட் இஸ் எ கிரேட் பிரிவிலேஜ். ஹல்லேலூயா. நம்ம அதை சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு அதிக வேல்யூ பண்ணுறோம். நம்ம என்ன வேல்யூ பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளைகள் வந்து எல்லாருமே சர்ச்சுக்கு வரணும். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க, அத்தனை பேர் சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க ஜோம் பண்ணாலே போதும். இந்த பந்தியை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது, இந்த வெட்டிங்கை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மேரேஜுக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலியா போகணும். மேரேஜுக்கு ஃபேமிலியா நம்ம எல்லாரும் ஒன்னா டேபிளில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடணும். நம்ம பேர பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாம் சாப்பிடணும். பந்திய மிஸ் பண்ணக்கூடாது, மேரேஜ் வெட்டிங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஹலலுயா. இப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு வாஞ்சி நம்ம இதை வேல்யூ பண்ணுறோம். ஹலலுயா. மற்ற எல்லாமே மாயை, எல்லாமே அநித்தியமானது. நம்ம இது நித்தியமான ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தர் நமக்கு தரும் பொழுது இதை நம்ம இழந்து போகவே கூடாது. கடைசியா அது நேச்சுரலா நடக்க போது, ரியலா நடக்கும் பொழுது அதுல நம்ம பிள்ளைகள் மிஸ் ஆகக்கூடாதே. எத்தனை பேருக்கு அப்படி வேல்யூ பண்றோம்? இதை மோசஸ் சவிதமா வேல்யூ பண்ணோம். மோசஸ் வந்து பார்வோனி குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் சூஸ் பண்ணான் பார்வோனின் குமார்த்தியின் மகன் நெக்ஸ்ட் பேரவாக மாறணும். அதை அவன் விட்டுட்டு, அந்த சோசியல் திங்ஸை விட்டுட்டு இவன் வந்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுப்பி தெரிந்து கொண்டான். எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. எகிப்தில் அங்கே எல்லா ரத்தன கற்களும் இருக்குது, முத்துக்கள் இருக்குது, கோல்டு இருக்கிறது, பெரிய ட்ரெஷர் இருக்கிறது, அதுக்கெல்லாம் அவன் தான் அதிபதி. அதை விட வந்து தேவனுடைய ஜனங்களோடு கூட நின்று அனுப்பதை அவன் வந்து தெரிந்து கொண்டான். ஆமென். இனி வரும் பலங்கள் மேல் நோக்கமாயிருந்து அவன் வந்து அதரிசமானவரை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11:15 27 வரைக்கும் வாசிக்கிறோம். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்தான். இந்த எகிப்து அழிஞ்சு போக போகுது, உலகம் அழிஞ்சு போகிறது, கோல்டு எல்லாமே அழிஞ்சு போகும், எல்லாம் சொத்து சுகத்தெல்லாம் நம்ம தூக்கிட்டு போக போறது இல்ல, சாகும் பொழுது எதையும் தலையில மேல தூக்கி வச்சுட்டு போக போறது இல்ல, எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனா நம்மளுடைய நம்ம சத்தியம் வந்து நம்மளை மேல கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுக்குதான் நம்ம அதிக வேல்யூ பண்ணுவோம். ஹல்லேலூயா. மோசே வந்து இதை எதை தெரிந்து கொண்டான்? எகிப்தை விட அவன் தேவனுடைய ஜனங்களை தெரிந்து கொண்டான். இதை எகிப்தினுடைய பொக்கிஷத்தை பார்க்கலும் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து என்றால் அதை அதிக வேல்யூ பண்ணினான். ஆமே. நம்ம எத்தனை பேர் அப்படி வேல்யூ பண்ணிருக்கிறோம்? அப்படி வேல்யூ பண்ணி நம்ம வரும் பொழுது மகிழ்ச்சியோடு சபைக்கு வருகிறோம்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம வச்சிட்டு போகணும். நம்ம பிள்ளைகள் வார்த்தையிலே பலப்படணும், பரிசுத்தாவியை பெறணும், தேவனுடைய வார்த்தையோடு அவனுடைய வாழ்க்கையை இணைக்கப்படணும், அவங்க வந்து கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும், நம்ம குடும்பத்தார் எல்லாருமே வந்துடணும். இதுதான் நம்ம அதை வேல்யூ பண்றோம்னு அர்த்தம். ஆமே. அதே போல ரூத் என்ன சொன்னாள்? ஓர்பால் போயிட்டா, நீனும் போக வேண்டியதானே, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஒரு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது, என் பின்னால வந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ அழகான பெண்ணா இருக்கிறாய், யங் கேர்ளா இருக்கிற, ஓர்பால் போய் அங்கே போய் அவ இருந்தது போல நீனும் உன் கடவுள்கிட்ட போ, நீனும் அங்கே போய் மேரேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கலாமே. என்கிட்ட வந்த நான் ஒரு வீடோ, நீனும் வந்து நினைச்சா இந்த ஒரு வீடோவை நம்பி வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றா? ரூத் 1:16 வாசிக்கானால என்ன சொல்லப்பட்டிருக்குது? எந்த பேச்சு நீர் பேசாதையும், நீர் மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், நீர் தங்குற இடத்துல நானும் தங்குவேன், மரணமே இல்லாமல் வேற எதுவும் என்னை பிரிக்க முடியாது. உறுதியா சொல்லிட்டா நல்லா நகவி என்ன நினைக்காவ? மேரேஜ் பண்ணி குழந்தைலாம் பெற்று இவன் நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கலாமே, இவ என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை? இவளுக்கு மேரேஜ் நடக்குமா அல்லது எதாவது நல்ல மாதிரி குடும்பம் வருமா? அதெல்லாம் நமக்கு தெரியலையே. இங்க வந்து இவன் லைஃபை ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டுறா, லைஃபை ஏன் கெடுத்துக்கிட்டுறா அப்படின்ட்டு நகமி சொல்லும் பொழுது அவ உறுதியா இருந்தா. ஹல்லேலூயா. எனக்கு வெட்டிங், எனக்கு வெட்டிங் சப்பர், எனக்கு வெட்டிங் ரோப் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஓர்பால் மாதிரி உலகம் தேவையில்லை, அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவளுக்கு கிடைக்காம போச்சா? கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. நமக்கு அங்க எல்லாமே கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இங்க ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு குறைவாய் இருந்தாலும் அங்க நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எலிசா என்ன சொல்லுகிறான்? 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீ வந்து என்ன செய்யுது, நீ வந்து பெத்தேல்ல இங்கே இருப்பா, அங்க ஏன் ஏன் கூட நீ வர்ற, நான் வந்து ரொம்ப தூரம் போக முடியிருக்கேன், என் பாதையில் உன்னால வர முடியாது, இது கடினமான பாதை, இல்லை நான் வந்து உண்மை விட மாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கில்கால்ல சொல்லுகிறான், பெத்தேல்ல சொல்லுகிறான், எரிகோல சொல்றான், வராத, இவ்வளவு தூரம் வந்துட்டியா, போதும், நீ இங்கே இரு, அதுக்கு பிறகு நான் விடவே மாட்டேன்னு சொல்றோம். யோர்தானை தாண்டி அக்கறை வரும் வரைக்கும் வந்தான். என்ன வேணும் கேளு, எனக்கு உங்களுடைய ஆவியின் வரம் இரட்டிப்பாக வேணும் என்று கேட்டும் பொழுது அவன் பாருங்க விடா பிடியா பிடிச்சான். அந்த ஆவியின் வரம், அந்த ஹோலி கோஸ்ட் ரோபு தான் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. இதன் நீ இந்த இவ்வளவு தூரம் வந்தியா, நீ இவ்வளவு டெய்லி பயிர் பிடிக்க ஜோமன்ற சர்ச்சைக்கு போறா, போதும் போதும் இதோட போதும் இல்ல, எனக்கு இல்ல சாட்டிஸ்பேஷன் இல்ல. பாச சொல்லிருக்கிறார் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஐடென்டிஃபைடு வித் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நான் அந்த ஸ்டேஜ் வரணும். நான் ரேச்சர்ல போனா அந்த ஸ்டேஜ் வரணும், அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வரணும். இதுல எனக்கு போதும்னு நான் இருக்க போறது இல்ல அப்படின்னு உனக்கு ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை. நிறைய பேர் ஒரே ஸ்டேஜ்ல பெத்தேல்ல ஸ்டாப் ஆயிருவாங்க, சிலர் கில்கால்ல ஸ்டாப் ஆயிருவாங்க, சிலர் எரிகோல ஸ்டாப் ஆயிருவாங்க. இவன் வந்து நாங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அந்த ரோபை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அதுதான் வந்து அதை வேல்யூ பண்றது. நம்ம தேவனுடைய வார்த்தையை வேல்யூ பண்ணணும். ஹல்லேலூயா. God is glorified by your response. நீங்க வேல்யூ பண்ணும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். நீங்க வேல்யூ பண்ணலன்னா ஆண்டவர் கோபப்படுகிறார், தேவன் உங்க மேல கோபப்படுகிறார். நம்ம அவரை வந்து மகிமைப்படுத்தணும்னா, அவர் நம்ம மேல பிரியப்படணும்னா, நம்ம அந்த அழைப்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம அவரை வெறுப்பேற்றணும் கோபப்படுத்தணும்னா கீழ்ப்படியாம போகணும். நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படியாம போகுது. அதெல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்துற பிள்ளைகளா இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு கொண்டு வார்த்தைக்கு கீழ்படியாம மனம் போல உலகத்தின் மக்களை போல ஜீவிக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க. பாஸ்டரை வேதனைப்படுத்தல, ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும். நீங்க கத்தரை பிரியப்படுத்தினா, வார்த்தையின் ஒழுங்கில வந்தா கத்தரை பிரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய பிளஸிங் இருக்குது. ஆமே. இது வரைக்கும் நான் இந்த எஸ்கியூஸ பத்தி சொல்லியிருக்கிறேன், சாக்கு போக்கு சொன்ன காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அந்த வெட்டிங்க்கு வரப்போகிறோம். ரெண்டாவது வெட்டிங், விவாகம். வெளிப்படுத்தல் 19:7.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது உடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வசனம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பசுத்தவான்களுடைய நீதிகளே. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come and his wife hath made herself ready. Hallelujah. Amen. Marriage orana evlo nama aayatham pannanum andha veetla evlo sandosham. Let us be glad and rejoice. Nama sandosha pattu kali koorukrom. Amen. Adukku aayatha velagalaiyum seiyrom. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். ஆமே. நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். என்னுடைய சொந்த சகோதரியை நான் கடந்த நாளில் சந்திக்கும் பொழுது லைவா அந்த மெசேஜை கேட்குறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு எனக்கு இப்போ பயமே இல்லை. எனக்கு எல்லா பயமும் போயிட்டு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மெசேஜ் கேட்க கேட்க நமக்கு சந்தோஷமாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு வெட்டிங் டைம் வந்திருக்கிறது. நம்முடைய ஆத்ம நேசரோடு நம்ம இணைக்கப்படுகிறோம். ஆமே. மேரேஜ் ஹாஸ் கம். இப்பொழுது மேரேஜ் வந்திருக்கிறது. மேரேஜ் வந்து காலை இல்லையா, இல்லை மத்தியானமா, இல்லை ஈவினிங் டைம். ஆமே. மேரேஜ் அப்பெல்லாம் வரல, இப்பதான் மேரேஜ் வந்திருக்கு. இப்பொழுது மேரேஜ் டைம் நம்ம ஈவினிங் டைம்ல வந்திருக்கோம். சரித்திரத்தினுடைய சாயங்கால வேளையில வந்திருக்கிறோம். இப்பொழுது மேரேஜ் டைமா இருக்கு. உங்களை ஆண்டவர் மேரேஜ் டைம்ல சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்க வார்த்தையோடு இணைக்கப்பட வேண்டும். ஆமே. மேரேஜ்னா என்ன? யூனியன். அது ஒரு ஐக்கியம், யுனைட்டிங் டைம். இது வந்து ஒன்று சேருகிற நேரம். ஹெட் அண்ட் பாடி யுனைட்டிங் டுகெதர். ஹெட் வந்து ஜீசஸ், நம்ம வந்து பாடி, சபை வந்து பாடி. ஹெட்டும் பாடியும் இணைக்கப்படுவது தான் அது யூனியன். கணவன் வந்து தலையா இருக்கிறான், மனைவி வந்து சரீரமா இருக்கிறாள். அதனால தலையும் சரீரமும் இணைக்கப்படுவதுதான் விவாக யூனியன். உலகப்பரமான விவாகம் வந்து அவங்களை ஒரே சரீரமாக இணைக்கிறது. இந்த ஆவிக்குரிய விவாகமானது அந்த ஒரே ஆவியாக மாற்றி, தேவனும் நீங்களும் ஒரே ஆவியா இருக்கிறீர்கள், ஒரே சிந்தையுடையவர்களா இருக்கிறீர்கள். ஆமென்.
ஆமென்.
ஒன் ஸ்பிரிட்டாக நம்மை மாற்றுகிறது. தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். ஆனால் தேவனோடு கூட நம்ம இசைந்திருக்கிறோம். The uniting time and the sign. 1963 கொடுத்த செய்தியில பிரதர் பிரானம் விதமாய் சொல்லுகிறார், The bride is uniting with the word. பாத்தீங்களா, மேரேஜ் இங்க நடக்குது இப்போ. Marriage is taking place here. இப்பொழுது நடந்துட்டு இருக்குது. Hallelujah. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? The bride is uniting with the word. மனவாட்டி வார்த்தையோடு கூட இணைக்கப்படுகிறாள். ஆமென். உலகத்துல இப்ப எல்லாமே இணைக்கப்படுகிறது, நெட் மூலமா எல்லாம் இணைக்கப்படுகிறது. நீங்க உலகத்துல எந்த பேங்க்ல போயிட்டு நீங்க பணம் எடுக்கலாம், எந்த ஏடிஎம்லயும் பணம் எடுக்கலாம். எல்லாம் குளோபலிசமா மாறி இருக்கு. நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுகிறார், ஒரே இந்தியா வேணும், ஒரே தேர்தல் வேணும், ஒரே ரேஷன் கார்டு வேணும். எல்லாம் இந்தியாவை ஒன்னா இணைச்சா இந்தியாவை முழுசும் ஈஸியா ஆளுக செய்யலாம்ல. இது தனித்தனி ஸ்டேட்டா இருக்கு, தனித்தனி ரூல்ஸா இருக்குது. எல்லாம் ஒன்னா இணைக்கணும். எல்லாம் இதான் யுனைட்டிங் டைம். இது எல்லாமே இணைக்கப்படுகிறது. யூரோப்பியன் யூனியன்ல அந்த பிரிட்டன் வந்து இணையணுமா இணையாண்டாமா, பாதி பேர் இணையலாங்கிறாங்க, பாதி பேர் இணையாண்டாங்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் கருத்துக்களை மாறுபாடு சொன்னனால அது வந்து காலதாமதம் ஆக்கிட்டு போகுது. 10 நாடுகள் இன்னைக்கு ஒன்னா இணைஞ்சி யூரோ என்ற காயினை வெளியிட்டு இருக்கிறாங்க. பிசினஸ் அப்படி நடக்கிறது. அதனால நம்ம இணைஞ்சா நமக்கு லாபமா நஷ்டமானு அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா பைபிள் படி அந்த 10 ஹார்ன்ஸ் ஒன்னா இணையணும். இன்னும் அது வந்து என்னன்னா ஒரு குழப்படியாகவே நீடித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்னைக்கு யுனைட்டிங், எல்லாமே இன்னைக்கு இணைஞ்சு கொண்டு வரும் பொழுது இங்க அனதர் யுனைட்டிங் இங்க நடக்குது. இங்க ஒரு யுனைட்டிங் நடக்குது. என்ன யுனைட்டிங்? வார்த்தையோடு நம்முடைய சோல் இணைக்கப்படும். மேரேஜ் யூனியன் நடக்கு. உலகம் எல்லாமே இன்னைக்கு இணையுது, எல்லாம் இணைகிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, பிரைட் இஸ் யுனைட்டிங் வித் தி வேர்ட். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோட வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. இந்த யூனியன் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். அந்த யூனியன்லாம் அழிஞ்சு போகும். மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரெண்டு குழந்தைகளை பெறுவாங்க, அதுக்கு பிறகு சண்டை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் ரெண்டு குழந்தை பெற வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் இருப்பான். அதுக்கு பிறகு மனைவிட்ட தகராறு பண்ணுவான், அவனுடைய வழிகள் மாறுபாடா இருக்கும். அதே போல சபைக்கு வரும் பொழுது ரெண்டு குழந்தை பிறக்கும் வரைக்கும் சபைக்கு வருவாங்க, ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு சபையை விட்டு விலகிடுவாங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நான் வந்து பின்வாங்கி போனவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், மேரேஜ் நடத்திருக்கிறேன், ரெண்டு குழந்தையும் கத்துடைய கிருபையினால பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு பிறகுதான் அவங்க சுய புத்தியில போவாங்க. பாருங்க, மனைவியோடு இசைக்கப்பட்டா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். இடையில டைவர்ஸ் பண்ணி போயிடக்கூடாது, தங்களுடைய சொந்த வழியா போயிடக்கூடாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்ட பிறகு முடிவு பண்ணி நிலைத்திருக்கணும். ஆமே. அது ஒரு இணைப்பா இருக்கிறது, அது அறாத ஒரு இணைப்பு. அது என்னைக்குமே அருந்து போக கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் மேரேஜ் அவிதமாகத்தான் இருக்க வேண்டும். மேரேஜ் வாஸ் கமிங். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்க எஸ்போஷல் நடந்திருக்கிறது, நிச்சயம் நடந்திருக்கிறது. இப்பொழுது மேரேஜ் டைம். ஆமென். The marriage ceremony itself will take place. இப்பொழுது மேரேஜ் செரிமோனியே நடக்கிறது. இதோ ரெண்டு பேரும் இணைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதோ மணவாளன் வருகிறார் என்று அங்கே ஒரு சத்தம் கேட்டது. நீங்கள் அவரை எதிர்கொண்டு போங்கள், அவரை சந்திக்கிறதுக்கு எதிர்கொண்டு போங்கள். வாய்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறது. அந்த வாய்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, 10 கணிகளும் எழும்பி இருக்கிறாங்க. எல்லாம் தூக்கத்தை விட்டு எழும்பிட்டாங்க. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள். மத்தேயு 25:6 வாசிக்கிறோம். அப்ப எல்லாரும் எழும்புனாங்க. இப்பொழுது இந்த மெசேஜ் வந்து நம்மளை எழுப்புகிறது. ஹல்லேலூயா. நீ கடைசி காலத்துல வாழுகிறா, இத ராப்சர் வரப்போகுது, நீ மிஸ் பண்ணிடாத. உபத்திர காலம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது. இப்ப நீ என்ன காலத்துல வாழுகிறா? இந்த நேரத்துல உலகப்புறமா ஜீவிக்காத, பாவத்துல ஜீவிக்காத, மனம் திரும்ப ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எழுப்புதல் ஏற்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஜனங்கள் சும்மா சர்ச்சைக்கு வர்றதும் பைபிளை தூக்கிட்டு வர்றதும் பிறகு போறதும், சிலர் வந்து நல்ல நல்ல ஹெல்த் இருக்கு சொல்ல சர்ச்சைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. நான் வந்து எங்க புருஷெல்லாம் மறிச்ச பிறகு, நான் இந்து சாங்கியத்தெல்லாம் எல்லாருக்கும் செஞ்ச பிறகு, பாத பூசை எல்லாத்தையும் பண்ணின பிறகு, அதுக்கு பிறகு நான் வர்றேன், நான் விதவையான பிறகு வர்றேன். விதவையான பிறகு வந்து என்ன பிரயோஜனம்? நீ கடைசி ஓல்டு ஏஜ்ல வந்து என்ன பிரயோஜனம்? சும்மா அவங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் போகணும். ஏதாவது புரியுமா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா? நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது, நல்ல மூளை வேலை செய்யும் பொழுது, அந்த நேரத்தில் நான் உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்துக்காரங்களுக்கெல்லாம் போய் பாத பூசை பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வரேன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? மேரேஜ் வந்து அந்தந்த பருவத்தில் நடக்கணும். அதனால இப்போ அந்த இப்பொழுது மேரேஜ் யூனியன் ஹல்லேலூயா. நம்ம வாலிப பிராயத்தில் ஒன்று சிசுகிற நினைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் வரேன்னா ஏதாவது புரியுமா பிரசங்கம் பண்ணா? அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், வாலிப பிராயத்தில் ஒன்று சிசுகிற நினை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை 20 வயசு இருக்கும் போது அழைச்சிருக்கிறார். நான் என்னை வயசான பிற அழைக்கல, என்னை 20 வயசுல அழைச்சிருக்கிறார். நான் உலகப்புறமா போகாதபடி என்னை வந்து தடுத்து நிறுத்தி ஆண்டவர் வார்த்தையில கொண்டு வந்து எனக்கு இவ்விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய கிரேஸ் அது. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட பிரகாரமாய் பேசுகிறார். ஆமென். நீ விவாக இணைப்புக்கு வா, என்னோடு கூட நீ ஐக்கியப்படு. ஹல்லேலூயா. வெட்டிங், இப்பொழுது வெட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. It was taking place here. Hallelujah.
Amen.
அந்த நேரம் வந்திருக்கிறது. Marriage is being revealed. The bride is uniting with the groom. இப்பொழுது மணவாளனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். Greatest joy. பெரிய சந்தோஷம் அதுதான். என்ன சந்தோஷம், என்ன இணைப்பு? Invisible union. காணக்கூடாத இணைப்பு. அதுதான் invisible union செய்தி கொடுத்திருக்கிறார். அந்த மெசேஜ் மட்டும் கொடுக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிரும், டேலி பண்ண முடியாது. நம்ம பிரசங்கம் பண்ணா ராங் ரெவலேஷன் சொல்லுவோம், பரிசுத்தாவி பெறாதவன். இன்விசிபிள் யூனியன் கூட இப்ப நம்ம விவாகம் இணைக்கப்பட்டிருக்கோம். மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர். ஹல்லேலூயா. என்ன யூனியன்? இன்விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. இப்போ இன்விசிபிள் யூனியன், பிறகு என்னது? விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. இன்விசிபிள் யூனியன் தான் மேரேஜ். அந்த இன்விசிபிள் யூனியன்ல வரணும், காணக்கூடாத இணைப்பு, பின்பு காணுகிற இணைப்பு. ஹல்லேலூயா.
ஆமென்.
அதான் என்ன இணைப்பு? பைபிள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:20.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இப்பொழுது அந்த மேரேஜ் யூனியன் வந்திருக்கு. ரெண்டு பேரும் காணக்கூடாத இணைப்பிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம இருக்கோம், அவரு நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இயேசு இருக்கிறார், இயேசுக்குள்ள நம்ம இருக்கோம். எத்தனை பேர் அவிதமான இணைப்பில இருக்கோம்? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும், அதான் இன்விசிபிள் யூனியன். இருக்கிறதே அந்நாளில் அறிவீர்கள். இந்த கடைசி நாளத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மேரேஜ் யூனியன். ஆமே. ஜீசஸ் அங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், ப்ரோபசி பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பியிருக்கிறார், 7th angel அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து நமக்கு வந்து அந்த யூனியனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ராஞ்சி பாஸ் சொன்ன குறிச்சி பிரதர் சொன்ன ஸ்டோரி எல்லாருக்குமே நல்லா தெரியும். The sudden secret coming away of the church என்ற செய்தி 58th verse 11th month 12th கொடுத்த செய்தி 38th paragraph-ல் இருந்து 50th paragraph வரைக்கும் வாசித்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்றார். நம்ம அடிக்கடி அந்த ஸ்டோரியை கேட்டனால நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல நேரம் இல்லை. அந்த லிட்டில் கேர்ள் வந்து இதை பாத்திரம் கழுவுறா, மற்ற பெண்கள் எல்லாமே அவளை வேலை செய்ய போட்டுட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க, நகை பாலிசெலாம் போட்டுக்கிட்டு அந்த நகை பாலிசெலாம் பாத்திரங்களை நான் அது அதெல்லாம் கரைஞ்சிருமே எல்லாம் பெயருமே இப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை வந்து பாத்திரம் தேய்க்க போட்டாங்க. அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் கிடையாது, அது அண்ணாத அம்மா அப்பா இல்லை, அது சொந்தக்கார பெண்களோடு இருக்கிறது, அவளை வேலையை பண்ணலை. ஆனால் அந்த பெண் ரொம்ப அழகான பெண், ரொம்ப கேரக்டரும் ரொம்ப நல்ல கேரக்டர், சாந்தம் அமைதலான ஒரு பெண். இவங்கெல்லாம் நிஜம் ராஞ்சி பாசன் வர்றாரு, இங்கே இருக்க பெண்களில் யாரோ ஒருத்தரை மேரேஜ் பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. 2-3 நாளாக டான்ஸ் பார்ட்டிலாம் நடக்குது. இப்படிலாம் அவங்க டான்ஸ் ஆடி நல்ல ட்ரெஸ் பண்ணி அவனை எப்படியாலும் அட்ராக்ட் பண்ணிட்டா, பெரிய பணக்காரனை மேரேஜ் பண்ணிட்டா அவங்க ரொம்ப மேலே ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்களே. நிறைய பண்ணைகள், நிறைய கம்பெனி இருக்கிறது, பெரிய பணக்காரன். அமெரிக்காவில் எல்லாமே பிரைவேட்டு தான், முதலாளித்துவம் அங்கே இருக்குது, கேபிட்டலிசம். அதனால் அவன் பெரிய பணக்காரன், அவனை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன அட்ராக்ட் பண்ணாலும் அவனுக்கு ஒன்றும் நல்ல அட்ராக்ஷன் இல்லை. அந்த பாட்டியில அவன் பங்கு பெற்றிருக்கான். திடீர்னு விலகி போயிட்டு அவன் வந்து கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலாம், வெளியே போய் பார்க்கலான்னு சொன்னா அங்க அந்த பெண் வந்து பாத்திரம் கழுவி தண்ணியை ஊத்த வருது. அதை பார்க்கறான், இது பெண் வந்து ரொம்ப அழகா இருக்கிறது, என்னுடைய சுவாபம் நல்லா இருக்கிறது, இதுதான் நான் இந்த மாதிரி பெண்ணை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி அவட்ட பேச்சு கொடுக்கறான். அதெல்லாம் சொல்லக்கு நேரம் இல்லை. He spoke to her, அவளோடு கூட பேசினான். And gave her his promise, அவளுக்கு அவளுக்கு தன்னுடைய அங்க வாக்கை கொடுத்தான். நான் வந்து அடுத்த வருஷம் இதே நாளில் என்ன இத்தனை மணிக்கு 5 மணிக்கு வருவேன், நீ ஆயத்தமாயிரு, உன்னை சிக்காகோ கொண்டு போயிருந்தேன், நீ அதுக்கு பிறகு பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியமே இல்லை, நீ எல்லாத்துக்குமே நீ தான் ராணியா மாற போற, உனக்காக நான் ஒரு பெரிய மாளிகையை ஏற்படுத்துகிறேன், மாளிகையை ஏற்படுத்திட்டு நான் அதுக்கு பிறகு உன்னை வந்து இதே டைம்ல கூட்டு கொண்டு போயிருவேன், நீ ஆயத்தமாயிரு. இந்த பெண் எல்லாத்தையும் சொன்ன அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒன்னையா மேரேஜ் பண்ண போறான், நீ ஒரு அனாதை, எங்க அப்படி மேரேஜ் பண்ணா எங்களில் யாராவது ஒருத்தனை தான் மேரேஜ் பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப போட்டி எங்க இருந்தது கிடைச்சி. அந்த பெண் சொன்னதை நம்பல, அவர் இந்த பெண் சொல்லுகிறார், அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், இதே போல இந்த டைமுக்கு வரேன்ங்கிறாரு, நிச்சயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே அவளை வந்து அவ சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் அவளை அதிகமா பரியாசம் பண்ணுவான். அப்ப சொல்ற, இப்ப மணி ஆயிட்டு 5:30, இப்ப 2 நிமிஷம் இருக்கு, இப்ப வந்துருப்பாரு. அவனுக்கு ரொம்ப சிரிப்பு, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. கரெக்டா அங்க குதிரை வண்டி வந்துச்சு, அந்த காலத்துல கார் கிடையாது, குதிரை வண்டி தான், வேகமா வந்துச்சு. அவன் இறங்கி வந்தான், அவளை தூக்கி என்ன செய்ய, ரதத்துல வச்சுட்டு நேரா சிக்காகோ போயிட்டான். அவன் சொன்ன வார்த்தை பிராமிஸ வந்து ரியலா மாத்திட்டான். அதே போல ஆண்டவர் நமக்கு நிறைய பிராமிஸ் கொடுத்திருக்கிறார், நிறைய பேரபிள் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய பிரமா நமக்கு நடக்குது, ஒரு நல்ல விசிபிளா நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம மேல போயிருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த மேரேஜ் யூனியன் நேரடியாக இணைக்கப்படுவோம். ஆமென். Promise became real.
Amen.
எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா நீங்க மாறிட போறீங்க. இப்ப கொஞ்ச காலம் கஷ்டப்படுகிறோம், இப்ப கொஞ்ச காலம் தனிமையில இருக்கிறோம், ஒரு நாள்ல நம்ம நேரடியாக இணைக்கப்படுவோம். ஆமென்.
ஆமென்.
அவள் சீக்கிரட்டை சொல்லுகிறான், அந்த சீக்கிரட்டை அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா நேரடியா பேசி இருக்கிறான், உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ண போறேன், ஆர் யூ வில்லிங் டு மேரி மீ, நீ என்ன வேகம் செய்ய, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்க, எப்படி நான் மேரேஜ் பண்ண, நான் ஒரு சர்வன்ட் கேர்ள். அவன் ப்ராமிஸ் கொடுக்கறான், அந்த ப்ராமிஸை விசுவாசிக்க, அதே போல சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிருக்கான், அவளுக்கு மட்டும்தான் சீக்கிரட் ரிவீல் பண்ணிருக்கிறான். அதே போல 7 முத்திரையில திறந்து ஆண்டவர் நமக்கு சீக்கிரட் ரிவீல் பண்ணிருக்கிறார், அந்த கமிங் எப்படி இருக்குன்னு ரிவீல் பண்ணிருக்கிறார். சாபனத்து மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நமக்கு ரிவீல் பண்ணிருக்கிறார், நம்ம அது மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் அவர் நம்மை மேரேஜ் பண்ணிக்கும். ஹல்லேலூயா. God shows you that he loves you, he cares for you. உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை மேல நான் கவனமா இருக்கிறேன், நினைவா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நம்ம இன்னைக்கு லவ் ஸ்லேவா மாறியிருக்கோம், அன்பின் அடிமைகளாக மாறியிருக்கோம். வார்த்தை என்ன சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கும், இந்த வார்த்தை என்ன சங்கிலினால கட்டப்பட்டு, you became a love slave of Jesus Christ. Hallelujah. வார்த்தைக்கு நம்ம அடிமை ஆகிவிட்டோம், வார்த்தையினாலே கட்டப்பட்டு விட்டோம். இனிமே அந்த அன்பை விட்டு எந்த காரியங்களும் பிரிக்க முடியாது. ஒரு நாள் அவர் என்னை அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. சர்வன்ட் வந்து என்ன சிங்குலர் ஆயிருக்கிறார். இது ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், 1946 வரைக்கும் ஊழியத்தை என்ன சொன்ன, அமெரிக்கா, மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, எல்லா இடத்துலையும் போய் அங்கே ரிவைவல் ஏற்படுத்தும் பொழுது, நம்ம வெட்டிங் சப்பருக்கு போறதுக்கு முன்னதாக நம்ம அந்த இன்விடேஷனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இன்விடேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
ஈவினிங் மெசேஞ்சர் வந்து ரெபேக்காலை அழைத்து கொண்டு போய் ஈசா கிட்ட விட்டுட்டு போயிட்டார். ஈசாக்கு ரெபேக்காலை தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவளோடு அவளிடத்து அன்பாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால ஈவினிங் மெசேஞ்சர் என்ன செய்தார் என்றால், பிரைட் குரூம்கிட்ட நம்மகிட்ட விட்டு, இதான் வார்த்தை, இதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நம்ம இணைஞ்சிட்டோம். ஆமென். அதே போல ஏகா என்ன பண்ணுனா, எஸ்ரை வந்து ஆயத்தப்படுத்தினான், ஆயத்தப்படுத்தி அவளுடைய முறை வருகிறது, ராஜாவை சந்திக்க வேண்டிய முறை வருகிறது, எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டான், அந்த சீக்ரெட் ரூம்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அதன் மீது ஆகாஷ் வேறு அவளோடு பேசும் பொழுது அவளை ராணியாக ஏற்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அதே போலதான் ராஜ்பால் சென் அவளை சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவளுக்கு பிராமிஸ் கொடுக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் இண்டிவிஜுவலா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சீக்கிரட்டா ரிவீல் பண்ணி இருக்கிறார். நம்ம அவரோடு இன்னைக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதே போல ரூத்தை நம்ம பேதத்துல பார்க்கும் பொழுது அவள் நடு ராத்திரியிலே போய் போவாசுடைய அந்த அந்த வயல் அந்த அந்த போர் அடிக்கிற களத்துல போய் அங்க ஐக்கியப்படும் பொழுது அவன் சீக்கிரட் சொல்லுகிறான், என்னோட கூட இன்னொருத்தவன் நெருங்கி அனத்தான் இருக்கான், அவனை நான் கான்ஃபிடன்ட் பண்றேன், அதன் பின்பு உன்னை விவாகம் பண்ணுகிறேன். அடுத்த நாள் காலையிலே அவன் நேரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டான். ராத்திரியில நடந்த காரியம் தெரியாது, அது சீக்கிரட்டா அங்க பேசுகிறான். எல்லாத்துலயும் அப்படிதான், எல்லா பேட்டர்லயும் அப்படிதான் இருக்கு. அதே போல இன்னைக்கு மனவாட்டிக்கு ஆண்டவர் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிருக்கிறார், நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்திருக்கிறார், அவருடைய மைண்டை நமக்கு ரிவீல் பண்ணிருக்கிறார். அதுல நம்ம இன்னைக்கு வந்து உறுதியா இருக்கிறோம். ஒரு நாள் அவர் என்னை எடுத்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுவேன். ஆமே. அன்வெயிலிங் ஆஃப் காட். தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எலியேசர் பேசும் பொழுது தன்னை பற்றி பேசல, அந்த ஈசாக்க குறித்து தான் பேசினார். அதே போல தன்னை குறித்து பேசல, அவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. அவரே நம்முடைய ஆத்ம நேசர். அவரோடு இன்னைக்கு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். வசதிக்கு வந்து ஏழு பேர் வந்து சொல்றாங்க, ராஜா உன்னை அழைக்கிற, ஐடென்டிஃபைடு வித் த கிங், ராஜாவோடு உன்னை அடையாளப்படுத்தி காண்பி, நீனும் ராஜாவும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க, ஜனங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் நம்ம ராஜா எவ்வளவு அழகா இருக்கிறார், நம்ம ராணி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது வரமாட்டேன்ட்டா. அதனால அவள் டைவர்ஸ் ஆகப்பட்டால் இந்த எஸ்ஆர் அங்க ஸ்தானத்துக்கு வந்தாள் என்று அறிஞ்சிருக்கும். அதே போல இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் ஆண்டோர் இன்னைக்கு செவன் சீல் ஓபன் பண்ணிருக்கிறார். மிஸ்ட்ரி ஆஃப் செகண்ட் கமிங் இன்னைக்கு வந்திருக்கிறது. மேரேஜ் டைம் வந்திருக்கிறது. ரோப்பு கொடுக்குறாங்க, வாங்கிடுங்க. ரேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஓடுறீங்களே, அங்க ஃபார்ம் ஆயில் தாரா அது தாரா இது தாரான்னா ஓடிடுறீங்களே, இங்க கிடைக்காம போயிருந்தோம்ட்டு. இங்க வந்து வெட்டிங் ரோப் கொடுக்குறாங்க, இந்த சர்ச்சில் கல்வாரி டேப்னாக்குள்ள வெட்டிங் ரோப் கொடுக்குறாங்க, வந்து வாங்கிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வசதி புறக்கணித்தாள். அதே போல இன்னைக்கு ஸ்தாபனங்கள் புறக்கணித்து விட்டது. ஆமே. இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே. மத்தேயு 24 ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 24 அதிகாரத்தில் செவன் சீல் ஆறு முத்திரைகள் வெளிப்படுகிறது. ஏழாம் முத்திரையானது 25 அதிகாரம். அந்த புத்தியுள்ள கனிகள் புத்தி இல்லாத கனிகள் வந்து மேரேஜ் யூனியனை குறிக்க செவன் சீல் அது. முதல் ஆறு சீல் வந்து மத்தேயு 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் செவன் சீல், இட் இஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். அவர் இறங்கியே வந்திருக்கிறார் உங்களோடு கூட இணைக்கப்படுவதற்காக. Amen. Amen. The marriage of the Lamb has come. Amen. Amen. The wife is made. Prepared to meet God. இதோ அவள் வந்து தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்திக்க, இதோ மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. கடைசியா அதுக்கு பிறகு வெட்டிங் சப்பர். டைம் வந்து போதாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேகமா போக வேண்டியதா இருக்கு. வெட்டிங் சப்பர் வெளிப்படுத்தல் 19:9 வாசிக்கலாம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி ஆண்டின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
இது வெட்டிங் சப்பர். ஆட்டுக்குட்டி ஆண்டிய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். மேரேஜ் நடந்தாதான் வெட்டிங் சப்பர் போக முடியும். மேரேஜ் நடக்காம போக முடியாது. அவருடைய வருகையானது மாப்பிள்ள, அவருடைய வருகை என்னது, மணவாளனுடைய வருகை, ஷவுட் வாய்ஸ் ட்ரம். மாப்பிள்ள வர்றாருன்னா பேண்ட் அடிப்பாங்க, ரொம்ப இதாக மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கத்தர் ஆரவாரத்தோடும் திவானத்தோடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடு இறங்கி வருகிறார். எதுக்காக இறங்கி வருகிறார்? மணவாட்டியோடு இணைத்து மணவாட்டியை மேலே கூண்டு போவதற்காக. இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். 1963 இறங்கி வந்திருக்கிறார். எதுக்காக? உங்களோடு கூட இணைக்கப்படும்படியாக. ஆமே. அதனால சவுட் வாய்ஸ் ட்ரம் இருக்குது. சவுட் வாய்ஸ் ட்ரம் ஆரவாரத்தோடு வந்திருக்கிறார். அந்த ரெண்டுக்கு இடையில எக்கா வந்து வாய்ஸ் இருக்கிறது. அதன் பின்பு எக்காலம் வந்து நம்மளை வெட்டிங் சப்பருக்கு கொண்டு செல்கிறது. ஆமே. லோத்தும் வெளியே வந்தான். அவனை வந்து ஆபிரகாம் வந்து அந்த கல்தேயாவிலிருந்து அழைத்து கொண்டு வந்தான். அந்த பாபிலோனை விட்டு வெளியே வந்தான். பின்பு அவன் வந்து அமலேக்கியர்கள் வந்து அந்த 3-4 ராஜாக்கள் வந்து அவனை கொண்டு போய்விட்டார்கள். அதையும் மீட்டு கொண்டு வருகிறான். மீட்டு கொண்டு வந்த பிறகு லோத்துக்கும் ஆபிராமுக்குள்ள வித்தியாசம் என்ன? இவனும் வெளியே வந்தான், அவனும் வெளியே வந்தான். ஷவுட் வந்து நம்மளை வெளியே கொண்டு வருது, ஸ்தாபனத்தை விட்டு வெளியே கொண்டு வருது. இப்ப யாருக்காவது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் கொடுத்தா அவங்க சாபனத்தை விட்டு வெளியே வரணும். இங்க ஞானசானம் எடுத்துக்கிட்டு சாபனத்துக்கு போக கூடாது, அப்படின்னா ஞானசானம் கொடுக்க மாட்டேன். இப்ப அந்த கண்டிஷன் வச்சிருக்கிறேன். நீ சாபனத்துக்கு போய் அங்க சீரியட்டு போவா, நீ வார்த்தைக்கு வா. இப்ப லைவா கொடுக்குறோம், மெசேஜ் எங்க இருந்தாலும் கேட்கலாம், உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் கேட்கலாம், அமெரிக்காவில் இருந்தால் கூட கேட்கலாம். ஆனால் சாபனத்துக்கு போகக்கூடாது. லோத்து சாபனத்தை விட்டு வெளியே வந்தான், இதா பாபிலோனை விட்டு ஆபிரகாமோட வெளியே வந்தான். பின்பு என்றால் அந்த ராஜாக்கள் அவனை வந்து சிறை கைதியாக கொண்டு போகும் போதும் கூட ஆபிரகாம் அங்கே மீட்டு கொண்டு வந்தான். கொண்டு வந்து இவனுக்கும் அவனுக்குள்ள என்ன வித்தியாசம் என்னன்னா, இவன் கம்பெனியில் பங்கு பெறல. லோத்து கம்பெனியில் பங்கு பெறல. அதே போல் சிலர் கம்பெனியில் பங்கு பெற மாட்டாங்க, ஏன்னா ஞானசானம் எடுக்கலை. இன்னொன்று பாவம், குடி மற்றும் தீய பழக்கங்கள் இருக்கிறது, அதனால அவங்க பங்கு பெற முடியாது. இவர் லோத்து கம்பெனின்னு எடுக்கலை, ஆனால் ஆபிரகாம் கம்பெனின்னு எடுத்தான். மெல்கிசிதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து ஏதோ ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து அப்பமும் திராட்சரசம் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஆமே, அதுதான் வெட்டிங் சப்பருக்கு அடையாளமாக இருக்கு. நம்ம பேட்டில் இருக்கிறோம், இப்போ ஆவிக்குரிய யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பேட்டில் முடிச்சு வரும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார், ஆகாயத்திலே நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா, அங்கே வெட்டிங் சப்பர் நடக்கிறது. இந்த லோத்து அதில் பங்கு பெறல. இவனும் தான் அவன் ஆபிரகாம் அவனை கூட்டிட்டு வந்தான், இவன் அதில் பங்கு பெறல. ஆபிரகாம் மட்டும்தான் பங்கு பெறுகிறான். அதே போல புத்தியுள்ள கனிகள் தான் வந்து வெட்டிங் சப்பருக்கு போக முடியுமே ஒழிய, புத்தி இல்லாத கனிகள் ஒருவேளை அவங்க சாபனத்தை விட்டு வந்து வார்த்தைக்கு வந்தாலும் மெசேஜில் வந்தாலும் போக முடியாது. லோத்து போகல, லோத்துக்கு கம்யூனியன் இல்லை, அவனுக்கு வெட்டிங் சப்பர் கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு வெட்டிங் சப்பர் இருந்தது. நம்ம அன்னைக்கு ஆபிரகாம் எலெக்டா இருக்கிறோம். ஆமே, மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர், we are going to marriage supper. ஆமே, இப்பொழுது இங்கே விவாகமானது நடக்கிறது. நம்ம வெட்டிங் சப்பருக்கு மேல போகிறோம். ஆமே, பைபிள்ல 2 சப்பர்ஸ் போட்டிருக்கு, 2 விருந்து எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 19:7-9 வரைக்கு ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வசனம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பரிசுத்தவான்களே நீதிகளே. இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொன்னான். இது வந்து ஒரு சப்பர், இதுதான் வெட்டிங் சப்பர். இன்னொரு சப்பரும் எழுதியிருக்கு, அதே அதிகாரத்தில் இன்னொரு சப்பர் போட்டிருக்கு. 19:17-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத்தருடைய மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கூடிய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பச்சிக்கும்படி மகாதேவன் உங்களுக்கு கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் குதிரையின் மேல் ஏறியிருந்தவர்களும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் மோசம் போன மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள் சொருபத்தை வணங்கினவர்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் உயிரோடே கந்தக எரிகிற கடலில் தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியனுடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தால் பறவைகளையாவும் திருப்தி அடையினர். 2 சப்பரும் எழுதப்பட்டிருக்கும். ஒன்று வந்து வெட்டிங் சப்பர் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வேற யார் யார் இந்த வெட்டிங் சப்பரை புறக்கணிச்சாங்களோ, மெசேஜை புறக்கணிச்சாங்களோ, அர்மகதோன் யுத்தத்தில் அவங்க மரிக்கிறாங்க. பறவைகளையாவும் அந்த மாம்சத்தை சாப்பிடுது. குதிரைகளின் மாம்சத்தையும் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனத்தலம் எல்லாம் பெரிய பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் இதை எல்லாரும் மாம்சத்தையும் அங்கே சாப்பிடுது. பெரியோர் சிறியோர் அடிமைகள் எல்லாருடையும் எல்லாரும் மாம்சத்தையும் அவங்க அந்த விருந்துக்கு இரையாகப்படுகிறார்கள். நம்ம மேல வெட்டிங் சப்பருக்கு போறோம். ஹல்லேலூயா. அந்த சப்பருக்கு போகாதவங்கலாம் இந்த சப்பர்ல இதுல பங்கு பெறுவாங்க. பறவைகள் வந்து அவங்களுடைய மாம்சத்தை சாப்பிடும். பைபிள்ல எழுதியிருக்குது. அதுக்கு பிறகு வெட்டிங் கவர்மெண்ட். மத்தேயு 22:11-12
உங்களில் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான்.
விருந்து வெட்டிங் சப்பர் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே எஜமான் போகிறார். எஜமான் போய் அங்க பார்க்கும்பொழுது எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரிக்கல. நீ எப்படி இங்க வந்த? கல்யாண வஸ்திரம் தரிக்காம இங்க வர முடியாது, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கிறார். அவன் பேசாமல் இருந்தான்னா அவன் முறையான வழிபடி வரல, வேற வழியா கள்ள வழியா வந்திருக்கிறான், அதனால அவன் பேசாம இருக்கிறான். உடனே இவனை கையும் காலுமா கட்டி அழுகையும் பற்கடிப்பான இடத்துல போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா, இது என்னத்துக்காக எழுதியிருக்குன்னு பார்க்கணும். இதுவும் நடக்கத்தான் போகுது. மேரேஜ் இங்கே நடக்குது, பின்பு நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம். வெட்டிங் சப்பர் வந்து ரேப்சர் ஆகியிருக்கிறது. இப்பொழுது நம்ம இந்த செய்தியை புசிக்கிறதும் மேரேஜ் சப்பர் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மேரேஜ் சப்பரில் கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒருத்தன் வந்திருக்கிறான். நீ எப்படி வந்த? அந்த காலத்தில் எப்படி மேரேஜ் பண்ணியிருக்காங்க யூதருடைய மேரேஜ் எப்படின்னா, எத்தனை இன்விடேஷன் கொடுக்குறாங்களோ, எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுக்கு ட்ரெஸ் ஆயத்தம் பண்ணியிருக்கணும். அதில் பெரிய ட்ரெஸ்ஸும் சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாமே அங்கே ஆயத்தம். அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஆட்களுக்கு, ஸ்டவுட்டாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தனித்தனியாக அங்கே அவங்க வஸ்திரம் ரெடிமேடு வஸ்திரம் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த டோரில் இருந்து கல்யாண வஸ்திரத்து அந்த கல்யாண விருந்து சாலைக்கு போகிற டோரில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வழியான வஸ்திரம் கொடுப்பாங்க. அவங்க அதை தரித்து கொண்டு போகும்பொழுது எல்லோரும் ஈக்குவல், பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டானா ஈக்குவலா இருக்கேன். ஸ்கூல்ல ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் ஈக்குவலா இருக்கணுங்கிறதுக்காக. அதே போல அன்னைக்கு யூதர்ல அப்படி செஞ்சாங்க, நம்ம அப்படி செய்யறது இல்லை. அங்க கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒருத்தன் வந்தானா, கல்யாண வஸ்திரம் எங்க கொடுப்பாங்க? டோர்ல தான் கொடுப்பாங்க. இவன் டோர்ல வழியா வராம பின்னால வழியாவோ அல்ல ஜன்னல் வழியாவோ எப்படியோ ஒரு தவறான குறுக்கு வழியில வந்திருக்கிறான். அதனாலதான் கல்யாண வஸ்திரம் தெரியாம நீ எப்படி வந்தானா, அவன் ஊமையாட்டு இருக்கிறான். If you are going to the wedding supper, you will have to get your wedding garment here. இங்க நீங்க wedding supper க்கு மேல போணும்னா இங்க wedding garment இங்க பெறணும், இப்பமே பெறணும். ஆமென். நம்முடைய மனவாளன் அதெல்லாம் ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருக்கிறார், கல்யாண வஸ்திரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நம்ம வேற வழியா? இயேசு என்ன சொல்றா? I am the door of the sheep. Hallelujah. யோவான் 10:9 நானே ஆடுகளின் வாசல் என்று சொல்கிறார். ஒருவன் என் வழியாய் உட்பிரேசித்தால் உள்ளும் பரமும் சென்று மேச்சலை கண்டடைவான். அந்த வாசல் வழியாக ஒன் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் பேப்டிசம், இந்த மாதிரி காட்ஸ் ப்ரொவைடட் வே, கத்ரால் கொடுக்கப்பட்ட செய்தி, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி, அதன் வழியாக அவன் பிரவேசிக்காம சாபன முறைப்படி வரும் பொழுது, நாங்க ஏஜி சர்ச்சுக்கு போறோம், நாங்க அங்க போறோம், ஐபிசி போறோம், யூபிசி போறோம், இசிஐ போறோம், சிஎஸ்ஐ போறோம், அதெல்லாம் வந்து அதுல அந்த அந்த வழியில எல்லாம் அங்க பர முடியாது. அங்க வந்தா அங்க அங்க கல்யாண வஸ்திரம் கிடைக்காது, அங்க வெட்டிங் சப்பருக்கு போக முடியாது. இவன் இந்த வழியா வரும் பொழுது இவனை கையங்காலமா கட்டி அழுகையும் கற்படி வேணா உபத்திர காலத்துல போடுங்க இவனை. இவன் வெட்டிங் சப்பர்ல பங்கு பெறக்கூடாது, இவனை உடனே கை காலை கட்டி இவனை கீழே போடுங்க. சோபனத்து மக்கள் எல்லாருமே கைவிடப்படுவாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வெட்டிங் சப்பரில் பங்கு பெற முடியும். ஏன்னா கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து ஹோலி வெயில் இருந்தது, களங்கம் இல்லாதவளாக இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் தவறாக அவர்கள் வந்து அணுக முடியாத நிலையிலே, களங்கமற்ற நிலையிலே இருந்தார்கள். அந்த பாவம் செய்த பொழுது அந்த ஹோலி வெயில் அவனுக்கு அவங்கள விட்டு எடுபட்டது, தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 3:21
தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்கள் கொடுத்தார்.
தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தார். தோல் உடை உண்டாக்கப்படும் என்றாலும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். இட் வாஸ் ஆல் நவ் பெர்வெர்டட். இது அவங்க இப்ப அங்க எல்லாம் புரட்டப்பட்டு விட்டது. த்ரூ த டெத் ஆஃப் த ஸ்லைன் லேம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு அந்த உடையை கொடுத்தார். அல்லது அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, அத்தியலை தைத்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் அத்தியலை மார்க்கமானது சாபன மார்க்கமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து கல்வாரியிலே நமக்காக மரித்து, நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். அந்த நீதியின் வஸ்திரத்தை பெறாதபடி வெட்டிங் சப்பரில் பங்கு பெற முடியாது. It's going to come through the dying of the lamb. அந்த வஸ்திரம் எப்படி வந்தது? அவர் மரித்து அந்த தோல்னால, அந்த ஆட்டுக்குட்டி மரித்து தோல். அதே போல தேவன் கல்வாரியிலே நமக்கு அந்த நீதியை சம்பாதித்தார். ஆமே. லாசரஸ் அண்ட் ரிச் மேனை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா 16 லாசரு வந்து அவன் மறைந்த ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். அப்பொழுது அவனுக்கு பருக்கள் இல்லை, அழகாயிட்டான், யங் மேன் ஆயிட்டான், பாடி நல்லா ஹீலிங் ஆயிட்டு. என்ன பாடி அவனுக்கு? தியாபனி பாடி வந்துச்சு. அல்லேலூயா. இங்கே நம்ம வெட்டிங் ரோபை பெறும் பொழுது நமக்கு அங்கே தியாபனி பாடி, மரிச்சா தியாபனி, மறிக்கலன்னா குளோரிஃபை பாடி. அதனால அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் லாசர் இருக்கும் பொழுது இங்கே ஐஸ்வர்யமான அக்னியிலே வேதனைப்படுகிறான், பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்கு வெட்டிங் கார்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதை அவன் வாங்கலை. அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று வந்தான். நீ வந்து நித்திய ஜீவனை பெறணும்னா இப்படி நீ செய் என்று சொல்லும் பொழுது அவன் அதுக்கு கீழ்ப்படிய மனசில்ல, வெட்டிங் கார்மெண்ட்டை பெறல, இப்பொழுது பாதாளத்தில் வேதனைப்படுறான். யார் யார் வெட்டிங் கார்மெண்ட்டை பெறலையோ அவங்கெல்லாம் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டி வரும். Souls in prison. இப்பொழுது காவலில் இருக்கிற பொல்லாத ஆத்மாக்களா இருக்கிறார்கள். நம்ம மரிச்சா பாரடைஸ் போவோம், நம்ம தியாபனில அங்க வாசம் பண்ணுவோம். ஆமென். இங்க நம்ம வெட்டிங் கார்மெண்ட் பெற்றா நமக்கு அங்க தியாபனி உண்டு. வெட்டிங் கார்மெண்ட் என்னது? Baptism of the Holy Spirit. Hallelujah. உங்களுடைய சோலுக்கு வந்து கவரிங்க ஆண்டவர் வந்து அந்த Baptism of the Holy Ghost கொடுத்துருக்கார். நம்ம சோல் வந்து நிர்மாணமாக இல்லை. நம்முடைய சோல் இஸ் அது கிளாத், அது அது போத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பசுத்தாவினாலே அது தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பசுத்தாவினால தரிக்கப்படாத ஆத்மாக்கள் நிர்வாணமாக இருக்கிறது. லவோதிக்கா சபையை பார்த்து உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வசரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். எனக்கு இருக்கிற பெந்தகாசல் சர்ச்சி வந்து நேக்கடாயிருக்கிறது. பாப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை வாங்கவில்லை. அதனால அவங்களுக்கு தியாபனியும் கிடையாது, அவங்களுக்கு குளோரிபிகேஷனும் கிடையாது. எலிசாவை நம்ம பார்க்கும்பொழுது எலிசா அந்த ரோபை பெற்றுக் கொண்டான். ஆமே. அந்த ரோப் என்னது? பரிசுத்தாவின், தி பாப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். எலியாவின் மேல் இருந்த அதே அனாயிட்டிங் அவன் மேல வந்தது. ஆமே. இயேசு கிறிஸ்து தையல் இல்லாத அங்கேயே தரித்திருந்தார். மார்த்தாலும் மரியாளும் அதை செய்தாங்க. தையலே கிடையாது, தையல் மிஷின்ல கொண்டு போய் தைக்கல. அவங்க நெஞ்சிருக்கிறாங்க, ஒரே வஸ்திரமா நெஞ்சிருக்கிறாங்க. தையல் இல்லாத அங்கியை வந்து இயேசு கிறிஸ்து அணிந்திருந்தார். சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? அந்த அவருடைய உடைமைகளை பங்கிடும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் வந்து வஸ்திரத்தை வந்து கிழிச்சு பங்கு போட முடியாது. ஏனென்றால் அது சீம்லெஸ்ஸா இருக்கிறது, அது வந்து தையல் தைக்கலை, அது ஒரே நூல்னால நெஞ்சிருக்கு. அவிதமான தையல் இல்லாத அங்கியை மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை நேசித்தனாலே அவருக்காக அந்த வஸ்திரத்தை அவங்க அவங்க செஞ்சாங்க. அந்த வஸ்திரத்தை வந்து இயேசு சிலுவையில் அறையும் பொழுது சோல்ஜர்ஸ் கீழே இருக்கிறாங்க. அவருடைய உடைமைகளை பங்கிடும் பொழுது இந்த வஸ்திரத்தை வந்து கிழிக்க முடியாது, இது தையல் இல்லாத அங்கி, அதனால இதற்கு சீட்டு போடலாம், யாருக்கு கிடைக்கணும் சீட்டு போடலான்னாங்க. மத்தேயு 27:35 வாசிக்கலாம். மத்தேயு 27:35.
அவரை சிலுவையில் இறந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள்.
அவருடைய வஸ்திரத்தை வந்து பங்கிட்டு சீட்டு பாங்க, அவரது வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள் சொல்லப்படும். யாருக்கு இது வருதுன்னு சீட்டு போட்டு அங்க எடுத்துக்கிட்டாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, எலியா வந்து அவனுடைய அங்கிய வந்து மேல போச்சுள்ள கீழே போட்டான், அதை போயிட்டு எலிசா எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு தண்ணியில் அடிக்கும் பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்தது. இயேசு கிறிஸ்து அப்படி அவர் தையல் இல்லாத அங்கேயே சேசியர்கள் கொடுத்தாரா, எடுத்துக்கிடுங்கன்னு கொடுத்தாரா? இல்லை. அல்லேலூயா. அது வந்து நேச்சுரலாக ஒரு அது ஒரு வஸ்திரம். அது அவர் என்ன அதை அனுப்பினார்? ஹோலி ஸ்பிரிட் அனுப்பினார். அதனால அந்த தையல் இல்லாத அங்கேயே சோல்ஜர்ஸ் பங்கிட்டு எடுத்துக்கொண்டாங்க. அந்த அங்கேயே கொண்டு அவங்க மேலே போடலை. அவர் வந்து பசுத்தாவி என்ற ரோப அனுப்பினார். அல்லேலூயா. அதனால வெட்டிங் ரோப் என்னது? தி பாப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஆமென். நீங்க நம்ம எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அப்பொழுது உங்களுடைய ஆத்மா வந்து போர்த்திவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியா 41:41-43 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்வோனே யோசேப்பு வந்து அந்த எகிப்துக்கு எல்லாம் அதிபதியா மாற்றி ரெண்டாம் ரதத்தில் அவனை கொண்டு போனான்னு போட்டிருக்கு. 43
ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான்.
இத ரெண்டாம் ரதத்தில் ஏற்றினா, ஏன் முதல் ரதம் இல்ல ரெண்டாம் ரதத்தில் ஏற்றினான்னு போட்டிருக்கு. இப்பொழுது ஜோசப்புக்கு அடாப்ஷன் வந்திருக்கிறது. தாப்பனார் அவனுக்கு தையல் இல்லாத அங்கேயே கொடுத்த பலவர்ணமான அங்கேயே கொடுத்தார். அது பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அடையாளமா இருந்தது. அந்த அந்த டிரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க, கிழிச்சு ரத்தத்தில் முக்கி கொண்டு அவங்க அப்பாட்ட காமிச்சிட்டாங்க. ஆனால் இப்பொழுது பார்வன் என்ன செய்யறான் என்றால் அவனுக்கு அடாப்ஷன், புத்திர சுவீகாரம் வருகிறது. அவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தி அவனுக்கு விலையுறந்த வஸ்திரத்தை தரித்து அவனை ரெண்டாம் ரதத்தில் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் தண்டனிட்டு பணிய வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாம் ரதத்துல பிரயாணம் செய்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல பிரதர் பிரானா உலகம் முழுசும் சத்தியம் சொல்லிட்டாரு, இப்போ வந்து மனவாட்டி மூலமா ரெண்டாம் முறை சத்தியம் போயிருக்குது. ஹல்லேலூயா. I will write this tale once again. Hallelujah. Amen. I will write this tale once more. இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன். முதல்ல கர்த்தர் பிரதர் பிரானா மூலமாக உலகம் எங்கு சத்தியத்தை கொண்டார், இப்ப அதே மெசேஜ் இத ரெண்டாம் ரதத்துல இன்னைக்கு போகுது. ரெண்டாம் ரத பிரைடு மூலமாக இன்னைக்கு அதே செய்தி உலகம் எங்கிலும் போகுது. எல்லாரும் தண்டனிட்டு பணிங்கள், இந்த மெசேஜுக்கு கீழ்படி, இந்த மெசேஜுக்கு அப்படி தாழ விழு, புல் சரண்டர் பண்ணு. தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் விட மேலானது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஹானர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு பிரைடு மூலமா வார்த்தையானது இரண்டாம் முறை பிரயாணம் செய்கிறது. ஆமென். அவனுக்கு விசேஷித்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. அதே போல கர்த்தர் நமக்கு இன்னைக்கு அவிதமாக செய்திருக்கிறார். ஆமென். அநேக தங்களுடைய சொந்த வழியாக போகும் பொழுது காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் வே இல்லை, டோர் வழியா வரலன்னா கல்யாண வஸ்திரம் கிடைக்காது. அவன் டோர் வழியா வரல, அவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பும் பொழுது, இன்னைக்கு முத்திரைகளை திறந்து தேவரசத்தை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த மெசேஜ் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட பிலீவ் பண்ணாம சாபன மரப்படி நாங்க பறந்துடுவோம் பறந்துடுவோம்னு பாட்டு படிச்சாலும், எவ்வளவு பாட்டு படிச்சாலும், அந்த பெர்க்மான்ஸ் எவ்வளவு பாட்டு படிச்சாலும், அவர் போறது இல்லை, அவரை பாட்டை பாடுறவனும் போக முடியாது. நம்ம வந்து என்னன்னா ஆக்சுவலா நம்ம அதில் பங்கு பெறுறோம். ஹல்லேலூயா. ஆடி பாடி பாட்டு படிக்கிறாங்க கர்த்தருடைய வருகையை பற்றி. ரொம்ப ஆட்டம், வயசானவர் தான் அவர் ஆடுறாரு, அந்நிய பாச பேசுறாரு, போக முடியாது. நீ டோருக்கு வரலையே, டோர் வழியா வரணுமே. அன்னைக்கு காலத்தில் ஆண்டவர் முதலில் திறந்து தேவரசை வெளிப்படுத்துகிறா, அவர் என்ன சும்மா விளையாட்டுக்கு வேலை செய்யறாரா? காட்ஸ் ப்ரோக்ராமுக்கு வரலையே, மேகத்துல இறங்கி வந்திருக்கிறார, பிலீவ் பண்ணலையே. என்ன ஆட்டம் பாட்டம் பாடினாலும் இங்க செல்லுபடியாக அங்க போக முடியாது. நீ வெட்டிங் ராமன் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. நீ பேத்து வந்து பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், நீ பேத்து அடையாம போக முடியாது. ஆபிரகாம் சாராவை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் சாராளுக்கு அன்னை ஜென்ரல் ஆண்டவர் வந்து அங்க ஒரு பேட்டர்ன் காமிக்கிறார். அவங்க கேராருக்கு போகும்பொழுது அவங்களுடைய பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. தற்காலிகமா அவங்களுடைய பாடி சேஞ்ச் ஆயிட்டு எங்க மாறிட்டாங்க. 100 வயசு ஆபிரகாம் வந்து 20 வயசு வாலிபனா மாறிவிட்டான். அந்த சாராள் 18 வயசு பெண்ணாக மாறிவிட்டா. ரொம்ப எங்க மாறிட்டாங்க, ரொம்ப அழகா மாறிட்டாங்க. அது பைபிள்ல நமக்கு எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல எழுதியிருக்குது. அதே போல நம்ம இன்னைக்கு ரோபை பெற்றுட்டனா, பரிசுத்த ஆவி பெற்றனா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி நம்முடைய சரீரத்தை மறுரூபம், அந்த குயிக்கனிங் பவர் வந்து மறுரூபப்படுத்தும் வல்லமை வந்து. நீங்க எங்க மாறிடுவீங்க? மார்டல் பாடியிலிருந்து இம்மார்டல் பாடி, அழிகிற சரீரத்திலிருந்து அழிவில்லாத சரீரத்துக்கு போயிரு. ஒரு காலம் அந்த சரீரம் அழியாது. சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம். நம்ம இந்த இடத்த விட்டு போனோம்னா செவர் தடையா இருக்க முடியாது. செவரை வந்து நம்ம தடந்து போயிடுவோம். அதை வந்து தொட்டும் பார்க்கலாம். நீங்க என்ன தொட்டு பாருங்க, இயேசுக்கு சுய திறந்த பிறகு கதவு பூட்டிருக்கு உள்ள வந்துட்டாரு. அதோ ஆவின்னு நினைச்சாங்க. ஆவி இல்ல, தொட்டு பாரு. தொட்டு பார்த்தா அங்க கை இருக்குது, எல்லாமே மனசுனாத்தா இருக்கு. அதே போல நம்ம ஒரு குளோரிபிகேஷன் அடைவோம். ஆபிரகாம் சாராளுக்கு தற்காலிகமாய் வந்தது, இயேசு கிறிஸ்துக்கு நிரந்தரமாக வந்தது. ஃபர்ஸ்ட் குளோரிஃபைட் ஆனது அவர் தான். பின்பு எல்லாருமே நம்ம அந்த குளோரிபிகேஷன் அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோம். இந்த வஸ்திரம் பரிசுத்தாவி என்ற வஸ்திரத்தை இப்பொழுது நீங்க தரித்துக் கொண்டால் அப்பொழுது நீங்கள் மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொள்வீர்கள். சில பிரசங்கால் என்ன பண்ணுவாங்க, இங்கே நீங்க தரிச்சிட்டீங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுபாங்க. அர்த்தங்கட்ட பிரசங்கம் அவங்களுக்கே புரியாத புதிரா மாத்துறது. ஒரு பாஸ்டர் புரியாத புதிரை புரியும்படியா செய்யணும், அதான் பாஸ்டர் ஊழியம். அவருக்கு அப்பந்தான் அந்த கிஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியிற காரியத்தையே புரியாதபடி பிரசங்கம் பண்ணா தேவனால் அழைக்கப்படாத கள்ள போதகர்கள். கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கள்ள போதகர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நம்ம இப்ப பரிசுத்தாவி என்ற ரோபை பெறும் பொழுது ஒரு நாள்ல நமக்கு குளோரிஃபைட் பாடி வரும். ஹல்லேலூயா. அந்த ரோபை நம்ம பெற்றோம். இது இந்த கோட்டை நம்ம களைஞ்சு போட்டு வேற கோட்டை மாட்டி கிடப்போம். ஹல்லேலூயா. மகிமையின் சரீரத்தை நம்ம தரித்துக் கொள்வோம். ஆமென். மெசேஜ் இன்விடேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம். நம்ம வெட்டிங் ரோபை பெறுகிறோம். மேரேஜ் யூனியன்ல நம்ம ஐக்கியப்படுகிறோம். மேரேஜ் சப்பர்லையும் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பின்பு ஒரு நாளில் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாடி சேஞ்ச் ஆகும். வெட்டிங் சப்பரில் இருப்போம். எல்லாரோடும் நம்ம ஐக்கியப்படுவோம். ஆமே. foolish virgins அதை மிஸ் பண்றாங்க. இதோ மணவாளன் வருகிறார் என்று அங்கே அறிவிப்பு கொடுக்கும்போது எல்லாம் விளக்க ஆயத்தம் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு எண்ணம் இல்லை. மத்தேயு 25:1-10 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் எண்ணம் தாங்க, இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போதாது, நீங்க யார் விற்கிறாங்களோ அங்க போய் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபூலிஷ் வெர்ஜன் மிஸ் ஆயிருந்தாங்க, அவங்க ராப்சரை மிஸ் ஆயிருந்தாங்க. ஆனா நம்ம வைஸ் வெர்ஜன் ஆயிருக்கிறோம். ஆமே, விளக்குலையும் எண்ணம் இருக்கிறது, விளக்கை நம்ம ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிறோம், நல்ல திரியெல்லாம் கட் பண்ணி நல்லா தொடச்சி கிடைச்சி சிமினி எல்லாம் தொடச்சி நல்லா பிரைட்டா வச்சிருக்கிறோம், பாத்திரத்துல எண்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா, வெளிப்பாடு நம்மளுடைய ஹார்ட் வெளிப்பாட்டினால நிறைஞ்சி இருக்குது. யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும், நம்மள யார் வந்து குழப்ப முடியாது. இன்னைக்கு கள்ளப்போதர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ளப்போதர்களுக்கு எச்சரிக்கையாங்க, சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பசுத்த பவுல் சொல்லுகிறார், நம்மகிட்ட ஆயில் இருக்குது, நம்ம ஹோலி கோஸ் இருக்கிறது. ஹோலி கோஸ் பெறாதவன் நம்மளை சேலஞ்சு பண்ணுவான். பசுத்தாவை பெறாத போதகன் என்ன சேலஞ்சு பண்ணும் பொழுது, எனக்கு ஹோலி கோஸ் இருக்கிறது, ரெவலேஷன் இருக்கிறது, ஹல்லேலூயா, பாத்திரம் இருதயமாய பாத்திரத்துல என்ன இருக்கிறது, ஹல்லேலூயா, எந்த நேரத்தில் வந்தாலும் விளக்கு எரியும், ஹல்லேலூயா. நம்ம ரோப் பெற்றிருக்கிறோம், நம்ம ஆயில் பெற்றிருக்கிறோம், ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கன்னிகள் வந்து அந்த ஆயில் பெறாதனால, ஆயில் தான் பேப்டிசம் அதான் ஹோலி கோஸ், அந்த ரோப் வந்து பெறாதனால, அந்த கல்யாண வஸ்திரத்தை பெறாதனால அவங்களுக்கு மகிமையின் சரீரம் கிடையாது, கைவிடப்படுவார்கள். யாருமே இங்கே போலீஸ் வர்ஜன் ஆகிறாதாங்க. ரெபேக்கா ரூத் எஸ்தர் நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். கடைசியான ஒரு நபர் வந்து விதமாக சொல்ல, when that lost one is robed, it will all be over. It will all be over. எல்லாம் முடிஞ்சிடும். கடைசி ஆட்டுக்குட்டியாண்டு ஜூபுசலுக்கு கடைசி ஆத்மா வந்து இந்த ரோபை பெறும் பொழுது, இந்த அங்கியை பெறும் பொழுது, கல்யாண வஸ்திரத்தை பெறும் பொழுது, அதாவது பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட்ல வரும் பொழுது, அதெல்லாம் ஆல் வில் பி ஓவர். அந்த பிளேஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருக்குது, இப்பவுமே ரிசர்வேஷன் பண்ணணும். அந்த நேரத்தில் போய் டிக்கெட் எடுக்க முடியாது, இப்பவுமே ரிசர்வேஷன் பண்ணணும், இப்பவுமே நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கணும். கடைசி ஆத்மா அந்த ஆட்டுக்குட்டியாண்டு பேசுல எழுதும், கடைசி ஆத்மா பரிசுத்தாவி பெறும் பொழுது, அவங்க கல்யாண வஸ்திரத்தை பெறும் பொழுது, ஆல் வில் பி ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு எங்க வந்து கல்யாணத்துல பங்கு பெறலாம், சாப்பிடலாம், கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம், எல்லாம் ஒண்ணும் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ நம்ம கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கிற நம்ம வந்து இந்த கல்யாண வஸ்திரத்தை கரப்படுத்திடக்கூடாது. நல்ல பட்டு சேலை தான், விலையுந்த சேலை தான், 10,000-20,000 கட்டி இருக்கிறீங்க, அதில் கரப்பட்டு போச்சுன்னா அதை உடுத்திட்டு போக முடியுமா? அதனால கல்யாண வஸ்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், விலையுந்த வஸ்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், அதை வந்து ரொம்ப பத்திரமா வைக்கணும். அது கரப்பட்டு போகக்கூடாது, மாம்சத்தால் அது கரப்பட்டு போகக்கூடாது. யூதா 1:23 வாசிக்கலாம். யூதா 1:23,
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து,
இதோ உங்களுடைய கல்யாண வஸ்திரம் மாம்சத்தால் கரைப்பட்டு போகக்கூடாது. எவ்வளவு காரியங்கள் கரைப்பட்டு போற காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது, நீங்க அதனால கரைப்பட்டு போகாம இருந்தால் வஸ்திரம் வந்து பிரைட்டா இருக்கும். ஆமே, நம்ம சந்தோஷமா போகலாம். நீங்க எந்த ஏதாவது ஒரு விசேஷமான இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய வஸ்திரம் அயன் பண்ணாம கசம் புசமா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா நீங்க உங்களுக்கே வெக்கம் வரும், அதை பார்க்கறவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கே வரும். நீங்க நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போங்க, நல்ல பிரைட்டா புது ட்ரெஸ்ஸை போட்டு போங்க, விலையுறந்த ட்ரெஸ், நீங்க அழகா தைரியமா போவீங்க. நம்மளுடைய வஸ்திரம் நம்மளையே வெக்கப்படுத்தும். ஒரு முக்கியமான இடத்துக்கு போனா நல்ல ட்ரெஸ் நமக்கு வேணும். அதே போல கல்யாண வஸ்திரம் அழுக்கு படிந்தால் அது அயன் பண்ணலாம், கரைதரை அங்கே இருக்குமண்ணா, கரைதரை இல்லாதபடி அது வந்து நல்ல பிரைட்டா இருக்குமண்ணா, நம்ம தைரியமா சந்திக்கலாம். ஹல்லேலூயா. சிலருடைய வஸ்திரங்கள் கரைப்பட்டு போகிறது, மாம்சத்தால் கரைப்பட்டு போகிறது. சிலர் வந்து கல்யாண வஸ்திரத்தை தொலைச்சிட்டாங்க, அதை இழந்து போனாங்க. வெளிப்படுத்த 16:15 வாசிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
இதோ திருடனை போல திடீர்னு நான் வருவேன், நீ டிரெஸ் ரெடியா இருக்கணும், கல்யாண வஸ்திரம் ரெடியா அயன் பண்ணி பீரோல வச்சிருக்கணும், எல்லாமே நல்லா கரெக்டா இருக்கணும். என்னை இப்ப வந்து எந்த நேரத்துல வரும்னு தெரியாது, மேரேஜ் டைம்ல இருக்கிறோம், எக்காலம் துணிக்கும் பொழுது, ட்ரம்ப் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம மேல போயிருவோம். அந்த நேரத்தில் கல்யாண வஸ்திரம் ரெடியா இருக்கணும், அது பீரோல அயன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வஸ்திரத்தை இழந்து போயிட்டோம்னா அதை யாருக்கோ கொடுத்துட்டோம், அதை அல்லது இழந்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? நம்ம போக முடியாது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறான் பாக்கியவான். சிலர் அந்த நேரத்தில் வஸ்திரத்தை இழந்து போவாங்க, சிலர் வஸ்திரம் கரப்பட்டு போகும், அவங்களும் போக முடியாது, இழந்து போனவங்களும் போக முடியாது. எப்போ ஆயத்தமா ட்ரெஸ்ஸை வச்சிருந்தா தான் போக முடியும். ஹல்லேலூயா. ஒரு முறை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, நீங்க அதை பாதுகாக்கணும். மாம்சத்தால் கரைப்படக்கூடாது, அந்த வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. ஏனென்றால் அந்த மினிட்டு எந்த நேரத்தில் வராது, ஒரு கண்ணிமை பொழுதுலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமே. வெளிப்படுத்தல் 4 1 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், இவளுக்கு பின்பு பல்லவத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்டு சத்தமானது மறுபடியும் என்னோட பேசி, நீங்க ஏறி வா, இவளுக்கு பின்பு சம்பவிப்பில் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார், வீற்றிருந்த ஒரு பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். இதுதான் ராப்சர். ஏழு சபை காலத்துக்கு பின்பு அங்க பல்லவத்திலே திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது, நம்ம வந்து ரேச்சல்ல பங்கு பெறுவோம். ஆனா இன்னொரு வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் நான் அவனத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்க, ரெண்டு டோர் இருக்குது, ரெண்டு டோர் இருக்குது. இந்த டோரை நம்ம திறந்தோம்னா அந்த டோர்ல போயிடலாம். இப்பொழுது ஆண்டவர் வாசப்படிந்து கதை தட்டுகிறார், மெசேஜ் அதை அவரை ஏற்றுக்கொள், ரெவலேஷனை ஏற்றுக்கொள், வாழ்க்கையை ஃபுல் சரண்டர் பண்ணு, கல்யாண வஸ்திரத்தை வாங்கிக்க, வெட்டிங் சப்பர்ல பங்கு பெறு, வெட்டிங்ல நீ இணைக்கப்படுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம கதவை நம்ம திறந்தால், நம்ம மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்குள்ளே வந்து போஜனம் பண்ணுகிறார். இது வந்து இப்ப நடக்கிறது. பின்பு நமக்கு ஒரு டோர் ஓபன் ஆகும். அல்லேலூயா. அந்த டோர் வழியா மேல போயிடும். யோவான் எப்படி போனானோ அதே போல அப்பொழுது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், அவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருப்பார். அந்த சிங்காசனத்தை ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்ம நேசரை மகிமையிலே நாம தரிசிப்போம். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இன்ப இயேசு ராஜாவை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். ஆமே. அதனால இங்க 3 நான் சொல்லுகிறேன். ஒரு கோட்ஸ் வந்து அந்த மேரேஜ் குறித்து சொல்லியிருக்கிறார், ப்ரூவிங் ஹிஸ் வேர்ட், 64:8-16. அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், த சன் ஆஃப் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் டவுன் இன் ஹியூமன் பிளஸ் அமங்க் அஸ் அண்ட் வில் மேக் ஹிஸ் வேர்ட் சோ ரியல் தட் இட் வில் யுனைட் த சர்ச் அண்ட் ஹிம் அஸ் ஒன். கர்த்தர் இறங்கி வருவார், அப்பொழுது அவளும் அவருடைய சபையும் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். She is already united. ஏற்கனவே அவள் இணைக்கப்பட்டு விட்டாள். We go to the wedding supper, not to the marriage. நம்ம மேரேஜுக்கு போகல, நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போறோம். The rapture is going to the wedding supper. Rapture தான் wedding supper. The word here unites with the person and they two become one. இப்பொழுது வார்த்தையானது இணைக்கப்படும் பொழுது அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். மேரேஜ் குறிச்சு எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். The son of man, the word and the church become one. வார்த்தையும் சபையும் ஒன்றாக மாறி இருக்கு. Son of man ministry அதுக்கு தான் வந்திருக்கு. அடுத்தபடியா 2 கோட்ஸ் வந்து, present stage of my ministry. அதுல wedding robe குறிச்சு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், 120 பேராகிராஃப்ல, I hope he will crown my ministry with this of letting me take the clothes of the word and dress his bride in the clothes of the word and for his righteousness. கர்த்தர் என் ஊழியத்தை இவ்விதமாக முடிசூட்டுவாராக, நான் கல்யாண வஸ்திரத்தை எடுத்து மனவாட்டியை வார்த்தையினாலே போர்த்தி வைக்கும்படியாக கர்த்தர் எனக்கு என் ஊழியத்தை அவிதமாக முடிசூட்டுவாராக. கல்யாண வஸ்திரத்தை எடுத்து மனவாட்டியை போர்த்தி வைக்கிறார். அது என்ன வஸ்திரம்? Clothes of the word. அல்லேலூயா. பாருங்க, கல்யாண வஸ்திரத்தை என்ன சொல்லுகிறார், இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் கல்யாண வஸ்திரமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாய் வந்த அந்த வார்த்தை, அந்த வெளிப்பாடுகள் தான் கல்யாண வஸ்திரமாய் இருக்கிறது என்று இங்க சொல்லுகிறார். அடுத்தபடியா வெட்டிங் சப்பரை குறிச்சு பிரதர் பிரணா என்ன சொல்லுகிறார், இந்த ஏஞ்சல் ஆஃப் த கவனன்ட், 54:3-1 இவ்விதமாக சொல்லுகிறார், The first thing we are going to do when we come into the glory land is taking the wedding supper. நாம மகிமையின் சலத்துல போகும் பொழுது முதலாவது என்ன செய்கிறோம் என்றால் வெட்டிங் சப்பர்ல பங்கு பெறுகிறோம். மத்திய 8:11 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனோடு பந்தியிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. How the food was served and so forth. அங்க எப்படி ஆகாரம் பரிமாறப்படும் நமக்கு அதை பற்றி டீட்டெயில் இல்லை. Just it was you'll be the time. The wedding supper, when we get home. நாங்க அங்க போனோம்னா முதலாவது காரியம் வெட்டிங் சப்பர் தான். வந்த உடனே சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட்ல சாப்பிடுங்க, மற்ற காரியத்தை பெற பார்க்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. வெட்டிங் சப்பர் தான் ஃபர்ஸ்ட்ல நமக்கு நடக்குது. ஹல்லேலூயா. அதன் மீது நம்ம வெட்டிங் சப்பர்ல நம்ம இருக்கும் பொழுது பிரதர் பிரனாய் விதமாக சொல்லுகிறார், Then to see coming is here the king is his glory. இதோ ராஜா வருகிறார், மகிமையில வருகிறார் என்று அங்கே சொல்லப்படுமா? அப்பொழுது come walking in his white robe, coming down along line. அவர் வந்து வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு வருகிறார். Putting his arm around each one. ஒவ்வொருத்தர் மேல கையை போடுகிறார். Hugging us. அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார். Little bit of close to him. Wiping the tears away from our eyes. நம்முடைய கண்ணில் கண்ணீர் வடியும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தன்னுடைய ஆணிகள் பாய்ந்த காயத்தினாலே கரத்தினாலே வித் இஸ் நெயில் ஸ்கேர்ட் ஹேண்ட்ஸ் என்ன சொல்லுகிறாரா? டோன்ட் க்ரை, அழாத, இட்ஸ் ஆல் ஓவர், வி ஆர் ஆல் ஹியர் நவ். ஹல்லேலூயா. அழாத, நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம லைஃப்பில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுக்கிறோம், எவ்வளோ காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாரும் இப்போ இங்கே தான் இருக்கிறோம். அழாத, நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். Don't cry, it is all over, we are all here now. Hallelujah. Yesu Christ நம்மை பார்த்து சொல்வார் என்று ப்ராபெட் சொல்லுகிறார். அது ஒரு நாள்ல நிறைவேற போகுது. That's the day we are looking for. அந்த நாளுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உலகம் இன்னும் சீக்கிரத்தில் அழிஞ்சு போறேன்னு எல்லாமே சொல்லுறாங்க. உலகம் அழிகிற நேரத்தில் நீங்க மேல இருப்பீங்க. உலகத்தின் மக்கள் அழிவை சந்தித்து கொண்டு உபத்திர காத்துல அர்மகதோன் யுத்தத்தில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம மேல இருப்போம். அதில் என்ன சொன்ன, அங்கே வந்து ரொம்ப நீளமாக வந்து என்ன செய்யுமா, அங்கே டேபிள் போடப்பட்டிருக்குமா, ரொம்ப நீளமாக டேபிள் போடப்பட்டிருக்கும். நம்ம எல்லாம் அங்கே இருக்குமா, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்ப்போமா, பார்த்து என்ன செய்யணும் என்றால் நம்ம பேசிக்கொள்வோம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படும். வந்துட்டீங்களா, வந்துட்டீங்களா? நம்ம ஜட்ஜில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் நம்ம இங்கே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நடக்க போற காரியம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அழாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி பிரச்சனையே கிடையாது, ப்ரேயர் ரிக்வஸ்டே கிடையாது, சுகவீனது எனக்கு ஜோம் இல்ல, ஜோம் பண்ணுங்க, அது வருது இது வருது, ஒண்ணுமே எங்க கிடையாது. நோ ப்ரேயர் ரிக்வஸ்ட், நோ சிக் பீப்புள். ஹல்லேலூயா. எல்லாருமே எங்க இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நோ சிக் பர்சன். இட் வாஸ் ஒன்லி அங்க சந்தோஷம் தான், ஒன்லி அங்கே ஃபெல்லோஷிப் தான். அங்கே வேலை செய்யாண்டாம், பிஸ்னஸ் பண்ணாண்டாம், ஸ்கூலுக்கு போகண்டாம், பாடம் படிக்காண்டாம். பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஃபெல்லோஷிப், ஜாய். ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் ஜாய். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அவிசுவாசமான பேச்சுகளும் புலம்பல்களும் அழுகையும் கண்ணீரும் எல்லா வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி போகும். ஹல்லேலூயா. ஒன்லி ஃபெல்லோஷிப் தான். ஹல்லேலூயா. சிலர் அமெரிக்கா போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா ரொம்ப கிளீன் கண்ட்ரியா, சட்டெல்லாம் அழுக்காக ஆகாதான், பொல்யூஷனே கிடையாது. அமெரிக்கா அவ்வளவு நல்ல கண்ட்ரி. அமெரிக்காவுக்கு போனவங்க அதான் இந்தியாவுக்கு திருப்பி வர மாட்டாங்க, அங்கேயே தான் செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா அவ்வளோ செழிப்பாக இருந்து அவ்வளோ நல்ல இன்பமாக இருந்தா அது எவ்வளோ பெரிய இன்பமாக இருக்கும். அமெரிக்காவோட கோடி மடங்கு இருக்குமே. நம்ம அமெரிக்கா போகாமல் இருக்கலாம். எனக்கெல்லாம் எந்த நாட்டுக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு ஏஜும் ஆகி போச்சு. எனக்கு இந்த இடத்துல இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது, இந்த சபையில் இருக்குது தான் எனக்கு பிடிக்குது. இதை விட்டு வேற இடத்துல நைட்டில் வேற எங்கேயாவது தூங்கினாடோ எனக்கு தூக்கம் வராது. அதனால நம்ம இதோட அட்டாச் ஆகிட்டோம். நம்ம எந்த நாட்டுக்கும் போறதில்லை, எதையும் பார்க்க போறதில்லை. ஆனால் அங்கே போகும் பொழுது எவ்வளோ கோடி மடங்கு இன்போம். டோன்ட் மிஸ் இட். இதை நீங்க இழந்து போகாதுங்க. இப்ப ரோபை பெற்றுக்கிடுங்க. இப்ப வெட்டிங் சப்பருக்கு தவறாதுங்க. இப்ப வெட்டிங்ல இணைங்க, இயேசு கிறிஸ்துவோடு இணைங்க. வெட்டிங் டேக்கிங் பிளேஸ் ஹியர். ஹல்லேலூயா. Here we get the wedding garment. Hallelujah. Wedding supper இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா நடக்கும் பொழுது ஒரு நாள்ல ரியலா நேச்சுரலா நடக்க போகுது. இதுக்குள்ள நம்ம ஸ்பிரிச்சுவலா வரலன்னா அதுக்குள்ள போக முடியாது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இதுதான் இது காம்பவுண்டா இருக்கு. இத காம்பவுண்ட் அதை வந்து பாஸ்டர்களுக்கு சொல்ல தெரியாதனால மெசேஜில் இருக்கவங்க அதிக குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுடைய குழப்பம் எல்லாம் நீங்கி போகும். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ப்ராஃபட் சொல்லுகிறார். மெசேஜும் பைபிளும் வந்து ஆக்சுவலாக அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஆமே நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இவ்விதமான ஒரு நிகழ்ச்சி நிகழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலத்தை அவர் விதமாக நியமித்திருக்கிறார். நம்மை அந்த இதில் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நமக்கு வெளிப்படுத்தாம அதில் நம்மளை கொண்டு வர முடியாது. முதலாவது நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இவ்வளோ நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும், அந்த சிலாக்கியத்தை தாரும். உலக வாழ்க்கை வந்து சீக்கிரமாக முடிஞ்சு போகும். உலக வாழ்க்கையை ஒரு நெகட்டிவ் லைஃப், ஆனால் நமக்கு அங்கே ஒரு பாசிட்டிவ் லைஃப் இருக்கிறது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. இங்கேயும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கே நம்ம வெட்டிங் ரோபு பெற வேண்டும். இங்கே நம்ம சப்பரில் பங்கு பெறணும். இங்கே வெட்டிங்கில் இணைக்கப்படணும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக நடக்கும் பொழுது ஒரு நாளில் ரியலாகவே நடக்க போகுது. இதை பெறாமல் அதை நாம் பெற முடியாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் தீர்க்க தரிசியும் அவ்விதமாக தான் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ப்ராஃபட் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் அனாயின்ட் ப்ரீச்சர்ஸ் மூலமாக அது விளக்கி சொல்லப்படுகிறது. பற்றிக்கொள்வோம் என்றால் இது உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும். தீர்க்க ஆயுசுனா எட்டர்னல் லைஃப். இது உங்களுக்கு உலகப்பரமாகவும் நீடித்த நாளை தரும். இது நீடித்த நாட்களை உங்களுக்கு தரும். இது உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொண்டு வரும். இது சமாதானத்தை பெருக பண்ணும். என் மகனே, நீ தகப்பனுடைய போதகத்தை நீ வந்து அவன் தாயின் போதகத்தை நீ தட்டாதே, மறவாதே. உன் தகப்பனுடைய போதகத்தை நீ விட்டு விலகாதே. அதை உறுதியாக பிடிச்சுக்கொள். இது உனக்கு தீர்க்காயுசையும் உனக்கு நீடித்த நாட்களையும் உனக்கு சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழி 3:1-2 வாசிக்கிறோம். இதை பிடிச்சுக்கிடுங்க, விட்டுறாதுங்க. இது உங்களுக்கு எட்டர்னல் பிளஸிங்கும் தரும், இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தையும் தரும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராயிருக்கிறார். சாத்தான் அவனுடைய முயற்சிகள் தோல்வி அடையும். நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஜெயிக்க முடியாது. எனக்கு என்றால் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இயேசு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது, அவருடைய ப்ரோக்ராம் என்ன என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது, ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கு முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது நம்ம அதை பெற்றிருப்போம் என்றால் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம மைண்டை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தரே வெளிச்சமாவார். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தரே வெளிச்சமாவார். காலசத்தம் வானில் பொன்னித்திடுவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காலசத்தம் வானில் தொன்னித்திடுவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். பரிசுத்தமே இருக்கும்ல நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானித்து எங்களுக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீர், இப்பொழுது எங்களுக்காக நீர் என்ன செய்கிறீர், எல்லாத்தையுமே எங்களுக்கு விளக்கமாக நீர் சொல்லி இருக்கிறீர். அதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் வெட்டிங்கில் இருக்கிறோம், வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுகிறோம், வெட்டிங் ரோபை பெற்றிருக்கிறோம். ஒரு நாளில் நாங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறோம், ஆகாயத்திலே உம்மை சந்திப்போம். எங்களுடைய பாடி சேஞ்ச் அந்த ரோபை நாங்கள் பெற்றிருக்கோம். அந்த பாடி சேஞ்ச் தான் எங்களுக்கு ரோபாய் இருக்கு. மார்டாலிட்டியிலேருந்து இம்மார்டாலிட்டி அழியாமைக்குள்ளே நாங்கள் வருவோம். குளோரிஃபைட் கண்டிஷன்ல மாற்றுவீர். எங்களுக்கு அங்கே வெட்டிங் சப்பர் இருக்கும். ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபன்களோடு சகல பரிசுத்தவான்களோடு நாங்கள் அங்கே வெட்டிங் சப்பரில் பங்கு பெறும் பொழுது நீர் தாமே வந்து எங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பி. இஸ் ஆல் ஓவர், எல்லாமே முடிந்து விட்டு, உன்னுடைய பாடுகள் துன்பங்கள் உனக்கு எல்லாத்துக்குமே முடிவு ஏற்பட்டு சொல்லும் பொழுது, யூ ஆர் ஆல் ஹியர், நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நீர் எங்களை அணைத்து கொண்டு அவ்விதமாக சொல்லுவீர், எங்களை தேற்றுவீர், நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவே சோத்ரம், அந்த நாள் வரட்டும். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். கத்தாவே சோத்ரம், இவ்விதமாக எங்களுக்கு நீ சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக இவ்வளோ பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீர். உங்களுடைய பிளஸ்ஸிங் ஆண்டர் அளவு கடங்காது. ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். இந்த விருந்தை ரிஜெக்ட் பண்றவர்களுக்கு வேற ஒரு விருந்து இருக்கு. ஆகாயத்து பறவைகள் அவர்களை பச்சிக்கும், அவருடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகள் பச்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர் கல்யாண வஸ்திரத்தை தெரியாதபடி சொந்த வஸ்திரத்தை தரிக்கிறவன் அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே போடப்படுவார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் கைவிடப்படுவார்கள். நாங்கள் பேத்திசமாத ஹோலிகோஸ் என்ற ரோபை இப்பொழுது பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம். இப்பொழுது இங்கே யாராயிலும் ஆண்டவரை பெறவில்லை என்றால் பெறுவார்களாக, இப்பொழுதே பெறுவார்களாக. இந்த அழைப்பை அலட்சியம் பண்ணாதபடி இந்த பந்தியை ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே, இந்த வெட்டிங்கை ரொம்ப வேல்யூபிளாக நினைக்க உதவிச்சு, இந்த சத்தியத்தை மிகுந்த அதிக பாக்கியம் என்று எண்ணத்தக்கதாக நீதாமே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசுவதியும். ஒருவராயிலும் ஆண்டவரே அங்கே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் அங்கே இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருமே அங்கே இருக்க வேண்டும். இயேசுவே நீர் உதவி செய்வீராக. முழங்கால் பெற்று நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். கிருபையாயிரும். கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஸோ ஜீவானந்தம் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கத்ரை கனப்படுத்தும்.
பாடலின் 364 364 364 பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதம் ஆங்கெழும்ப, பரமானந்த கீதம் ஆங்கெழும்ப, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, சொல்ல மனமே நாராங்கிருப்பேன், நான் ஆங்கிருப்பேன், நான் ஆங்கிருப்பேன். யேசுவுடன் ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அன்பின் ஒரு வாரும் அவரை சேர அன்பரந்தெல்லார் தண்ணீரும் துடைக்க, அன்பரந்தெல்லார் தண்ணீரும் துடைக்க, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, சொல்ல மனமே நாராங்கிருப்பேன், நாராங்கிருப்பேன், நாராங்கிருப்பேன். என் இயேசுவுடன் பெதோரு பவோரும் ஜோவாரும் அங்கே முற்றிதாக்கள் போஸ்தலரும் ரத்த சாட்சிகளும் திரளாய்கூட, ரத்த சாட்சிகளும் திரளாய்கூட, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, சொல்லே மனமே நாரா
நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடிய நிந்திலங்கிடவும் தேவசெயர்களாயெல்லாரும் மாற தேவசெயர்களாயெல்லாரும் மாற நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். சோதனைகளை வென்றவரே வரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதி ரூபமாய் சொர்க்கலோகில் ஜோலிக்க ஜோதி ரூபமாய் சொர்க்கலோகில் ஜோலிக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே கண்ணீகையை போல் கத்த சபையன்று மன்னர் மணல நிசுவை மணந்து பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேனே எங்கே சூட
ஜாமனோ எங்களை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எந்நேரம் மட்டுமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்மை ஆராதிக்க நம்முடைய வார்த்தையை தியானிக்க துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்க காணிக்கையினாலே உம்மை கனப்படுத்த இந்த மன ஒரு ஐக்கியத்தை தந்ததுக்காக சோத்திரம். நீர் எங்களை அனாயின் பண்ணி கொண்டிருக்கிறீர், வார்த்தையினாலே அனாயின் பண்ணி கொண்டிருக்கிறீர். சன் ஆஃப் மேன் அனாயிண்டிங் தட் புல் அனாயிண்டிங் இப்பொழுது எங்கள் மத்தியிலே வந்திருக்கு. நாங்கள் பரிசுத்தாவி இந்த ரோபை நாங்கள் பெறுகிறோம். இங்கே வரும்பொழுதெல்லாம் எங்களை அனாயின் பண்ணுகிறீர், எங்களை வார்த்தையினாலே போசிக்கிறீர், வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவோம். இங்கே வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். மானவர் கிருபை ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு நீ கிருபையாக தந்திருக்கு. இதை நாங்கள் அதிக வேல்யூ பண்ண உதவிச்சு இதை வந்து நாங்கள் அசட்டை செய்யாதபடி சாதாரண கிழமை லைட்டிங்காக எடுக்காதபடி நாங்கள் இதை அதிகமாக வேல்யூ பண்ணும் பொழுது நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மேலே பிரியமாயிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதில் வார்த்தையை நேசித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பொறுமையாய் காத்திருந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தங்களுடைய கையின் பிரயாசத்தினாலே கர்த்தரை கனப்படுத்தின ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரேயரிக்கு எல்லாத்தையுமே நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கூட கொடுப்பீராக. கல்வாரியிலே நீர் அதை சம்பாதித்திருக்கிறீர். நாங்கள் மெசேஜ் அத ஹவர்ல இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட புத்திர சிவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, அவங்களுடைய பிரேயரிக்கு சொல்லாத்துக்கு பதில் தருவீராக. சரீரத்தை நீர் குணப்படுத்தும் பலப்படுத்தும், எந்த விதமான வியாதிகளையும் சாத்தான் கொண்டு பயமுறுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். நம்முடைய வார்த்தையில் இருக்கிறவர்களுக்கு தீர்க்காயுசை தருவீராக, நீடித்த நாட்களை தருவீராக. எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். முழங்கால் பணிகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். மாலையில் நடக்க போற அந்த ஆராணியை விசேஷித்த வண்ணமாக ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் காலையிலே மாலையிலும் கழிவுற பண்ணும்படியாக எங்களுக்கு எல்லா சூழலையும் அனுகூலமாக்கித்தார். கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் ஆண்டவரே அந்த ராட்சல்ல பங்கு பெறும் வரைக்கும் இந்த உலகத்திலே உம்மை ஆராதிப்பதுக்கு உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவதுக்கு எங்களுக்கு உலகப்பரமான சூழ்நிலைகள் சரீரப்பரமான எல்லா விதமான காரியங்களையும் நீர் அனுகூலமாக்கித்தார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையோடு சேர்ந்து இந்த உலகப்பரமான நன்மைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பீராக. பாத்திரம் நிரம்பி வழிய கிருபத்தார் செந்தன் ஹெல்த் தருவீராக. சோத்திரம் ஆண்டவரே, நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன்.
And tell love is love, is wonderful love. We give all the glory to Jesus. And tell love is wonderful love. Imayabam avarukke irisesuruke selutthuvome. Imayabam avarukke endren.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.